உங்களுக்கு நன்றி. நாங்கள் வார்த்தையை வாசிக்கையில் நாம் சற்று நேரம் நின்ற வண்ணமாக இருந்து நாம் அதிக நேரத்தை எடுத்துக் கொள்ளாதபடி இன்றிரவு நேராக வார்த்தைக்கு செல்வோமா? இன்றிரவு நீங்கள் யாத்ரா புத்தகத்திற்கு யாத்ரா புத்தகம் 4 தொடங்கி என்னோடு திருப்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவிகொடார்கள், கர்த்தருக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்ட போது அது சர்மமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாயிருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார். மேலும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையை உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை தன் வடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும் போது இதோ அவன் கை உறைந்த மழையைப் போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. அவர், உன் கையை திரும்பவும் உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுத்த போது அது திரும்ப அவனுடைய மற்ற சதையைப்
போலாயிற்று.
அப்பொழுது அவர், முந்திர அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவிகொடாமலும் போனால் பிந்தின அடையாளத்தை கண்டு நம்புவார்கள். நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. நம்முடைய தலைகள் வணங்கியிருப்பதோடு நம்முடைய இருதயங்களும் கூட இன்றிரவு இங்கே ஜெபத்திற்கான வேண்டுகோள்களை உடையவர்களாக இருக்கிறார்களா என்று நான் எதிர்பார்க்கிறேன். நம்முடைய கரங்களை உயர்த்தும் போது நீங்கள் அதை தெரியப்படுத்துங்கள். தேவன் உங்களுடைய விண்ணப்பங்களை அருளுவார். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் இதை இப்படிப்பட்ட ஒரு சாகியமாக கருதி உம்மிடம் ஜபத்தில் வர கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். அவருடைய நாமத்தில் நாங்கள் எதை கேட்டாலும் அது அருளப்படும் என்று அவர் மூலமாய் வாக்குத்தம் பண்ணப்பட்டிருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய தேவையையும் நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய கரங்கள் மேலே உயர்த்தப்பட்ட போது அவை எதை குறிக்கின்றன என்பதை நீர் அறிவீர். பிதாவே, நீர் இன்றிரவு ஒவ்வொரு வேண்டுகோளுக்கும் பதிலளிக்க வேண்டும் என்று நான் ஜபிக்கிறேன். மகிமையை எடுத்துக் கொள்ளும். இப்பொழுது வார்த்தையின் மகத்தான போதகர் பரிசுத்த ஆவியானவர் இன்றிரவு எங்கள் மேல் வந்து தம்மை எங்களுக்கு வெளிப்படுத்த மேலும் தம்முடைய உயிர்த்தெழுதலின் அத்தாட்சியின் மூலம் தம்மை எங்களுக்கு தெரியப்படுத்துவாராக. கர்த்தாவே, இன்றிரவு அவர் எங்கள் மத்தியில் வந்து எங்கள் இருதயங்களை விசாரிப்பாராக. இந்நாளுக்காக அவர் வாக்குத்தம் செய்திருக்கிற காரியங்களின் மூலமாக எங்களிடத்தில் பேசும். எல்லா ஜனங்களையும் சோதிப்பதற்காக பூமியின் மேல் வரும் என்று நீர் கூறினார். இந்த பெரிதான தொல்லையுடைய நேரத்தில் இந்த வேலைக்காக வாக்குத்தம் பண்ணப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எங்களுக்கு முன்பாக வெளிப்பட்டு இதனால் நாங்கள் உறுதியாக இருக்க முடியும். பிதாவே, மனிதன் சோதிக்கப்படும் அந்த நேரம் நிச்சயமாகவே வந்துள்ளது. அங்கே அநேக வித்தியாசமான கோணங்களில் ஒருவரும் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறியாத அளவிற்கு உள்ளனர். ஆனால் கர்த்தாவே, நீர் இங்கே இருக்கிறீர் என்றும் எங்களுக்கு உதவி செய்ய எங்களோடு இருக்கிறீர் என்பதையும் இன்றிரவு நீர் எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எங்களுடைய விண்ணப்பங்களை அருளும். ஏனென்றால் நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன். உட்காருங்கள். நான் ஒவ்வொரு இரவும் சற்று தாமதமாக வந்திருக்கிறேன். நான் இந்த ஒலிபெருக்கியை குறித்து தொடர்ந்து நினைத்து பார்க்கிறேன். ஆனால் ஒலிப்பதிவு கருவிகளுக்கு இது ஒன்று உண்டு. ஆனால் இங்குள்ள இது நான் கேட்க வேண்டிய அல்லது பேச வேண்டிய ஒன்றாயுள்ளது என்று நான் நினைக்கிறேன். நாளை இரவு விருந்து இரவாக இருக்கிறது, எனவே அதை மறந்து விடாதீர்கள். நான் நினைக்கிறேன், சரங்கள் எங்கு செல்ல வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது என்று நான் யூகிக்கிறேன். நம்முடைய கர்த்தர் செய்திருக்கிற மகத்தான காரியங்களில் உங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் நிச்சயமாகவே பாராட்டுகிறோம். இப்பொழுது இன்றிரவு நாம் தேவனுடைய வார்த்தையை அறிந்திருந்தால் ஒழிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையே அறியோம் என்று நான் நினைக்கிறேன். தேவனுடைய சித்தம் என்னவென்பதை நாம் அறிந்து கொள்ளும் வரையில் நாம் விசுவாசம் கொண்டிருக்க முடியாது. மேலும் என்ன, அப்படியானால் அது தேவனுடைய சித்தமாய் உள்ளது என்றும் தேவனுடைய வார்த்தை ஏதோ ஒரு காரியத்தை கூறுகிறது என்றும் நாம் அறிந்திருந்தால் அப்பொழுது நாம் அதை மகிழ்ச்சியோடு பின்பற்ற முடியும். இப்பொழுது கர்த்தராகிய இயேசு இன்றிரவு பூமியில் மாம்ச சரீரத்தில் தனிப்பட்ட முறையில் சுற்றி நடந்து கொண்டிருந்தால் அவர் நாளை நாள் முழுவதும் மழை பெய்யும் என்று கூறினார். இப்பொழுது நான் காலையில் புறப்படும் போது ஒரு குடையை எடுத்துக் கொள்வது எனக்கு மிகவும் சுலபமாயிருக்கும். ஏனென்றால் அவர் அதை கூறினார். எப்பொழுது அவர் அதை கூறவில்லை என்றால் அப்பொழுது எதை நோக்கி பார்க்க வேண்டும் என்று எனக்கு தெரியாது. எனவே அந்த விதமாகவே அது உள்ளது. நாம் செய்கிற எந்த காரியத்திலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தையும் நேரத்தையும் நாம் அறிந்து கொள்ள விரும்புகிறோம். துவக்கத்திலிருந்தே தேவன் முடிவை அறிந்திருந்தார் என்பதை இந்த வாரம் புதியதாக வருபவர்களுக்கு நாம் காண்பிக்க முயற்சித்தோம். அதுவே அவரை எல்லையற்றவராக்குகிறது. அவர் முடிவற்றவராக இல்லை என்றால் அவர் தேவன் அல்ல. அவர் சர்வ வல்லமை உள்ளவராக, சர்வ வியாபியாக, சர்வ வல்லமை உள்ளவராக, சர்வ வல்லமை படைத்தவராக இருக்க வேண்டும். அந்த எல்லா வல்லமையும் எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறார். எல்லா இடங்களிலும் இருக்கிறார். மேலும் ஆதியிலிருந்து முடிவு வரையிலும் அறிந்திருக்கிறார். அவர் அவ்வாறு இல்லை என்றால் அப்பொழுது அவர் தேவன் அல்ல. எனவே உண்மையாகவே நடக்காது எதுவும் இல்லை. அது நாம் தான். ஆனால் தேவனுடைய வார்த்தையில் ஒன்றுமே இல்லை. அது ஒரு கடிகாரத்தை போல துடித்துக் கொண்டிருக்கிறது. அது சம்பவிப்பதற்கான அந்த நேரம் வரும்போது அந்த காலத்திற்காக ஒதுக்கப்பட்ட வார்த்தை அது சம்பவிக்கிறது. அது நடக்கப் போவதில்லை என்று நாம் நினைக்கலாம். சில நேரங்களில் அது சம்பவிக்கிறது. நாம் அதை அறியாமல் இருக்கிறோம். ஒரு சமயம் இயேசு கூறினார், அவர்கள் அவரிடத்தில் எலியா முதலில் வர வேண்டும் என்று வேத பாரகர் எல்லோரும் ஏன் சொல்லுகிறார்கள் என்று கேட்டனர். பாருங்கள், இப்பொழுது அவர்கள் அதை விசுவாசித்தனர். எலியா வரப்போகிறான் என்று அவர்கள் விசுவாசித்தனர். இயேசு அவர்களை பார்த்து, எலியா ஏற்கனவே வந்தாயிற்று, நீங்கள் அவனை அறியவில்லை என்றார். பார்த்தீர்களா? இப்பொழுது பாருங்கள், அது வேத பாரர்கள், போதகர்கள், சீஷர்கள் போன்றவர்களை கடந்து சென்றது. அது யோவான் ஸ்நானகன். எலியா வரவேண்டிய ஒவ்வொரு விதத்திலும் அவர் வந்தார். ஆயினும் அவர்கள் அவனை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. இப்பொழுது நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற வேளையும் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தையும் நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டியதாய் உள்ளது. அதன் பேரில் அடையாளத்தின் சத்தம் என்பதை குறித்து நான் இன்றிரவு பேச விரும்புகிறேன். ஒரு விசித்திரமான உரை. அதே சமயத்தில் தேவன் வழக்கத்திற்கு மாறான வழிகளில் விசித்திரமான காரியங்களை செய்கிறார். அதுதான் அவரை தேவனாக்குகிறது. ஏனென்றால் அவர் இயற்கைக்கு மேம்பட்டவராய் இருக்கிறார். அவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் அதை செய்கிறார். அவரால் இயற்கைக்கு மேம்பட்ட முறையில் அதை செய்ய முடியும். ஏனென்றால் அவர் இயற்கைக்கு மேம்பட்டவர். எப்பொழுது அடையாளத்தின் சத்தம், அங்கு அடையாளத்திற்கு ஒரு சத்தம் உண்டு, ரத்தத்திற்கு ஒரு சத்தம் உண்டு, பூமியிலிருந்து ரத்தம் பேசியது, மேலும் மற்றும் பல. ஆபேலின் நீதியான ரத்தம் காயினுக்கு எதிராக பேசியது. வேதம் ஆபேலின் ரத்தத்தை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மகத்தானவைகளை பேசுகிறது என்று கூறியுள்ளது. எப்பொழுது இன்றிரவு நம்முடைய நிலை இல்லை, நம்முடைய காட்சி யாத்ராகமத்தில் துவங்குகிறது. யாத்ராகமத்தின் நேரமானது அழைக்கும் நேரமாயுள்ளது. யாத்ராகம் சமீபமாயிருந்தது. மோசே கர்த்தருடைய ஊழியக்காரன் ஒரு கடமையின் பாதைக்கு அழைக்கப்பட்டிருந்தான். அவன் நினைத்ததை செய்து அவன் எகிப்தில் உயர்கல்வி கற்றவனாய் எகிப்துடைய எல்லா ஞானத்தையும் கற்றறிந்தவனாயிருந்தான். அவன் ஒரு வகையில் ஒரு பெரிய ராணுவ மேதையாக இருந்து அவனால் தன்னுடைய ஜனங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க முடியும் என்று தோன்றினது. ஏனென்றால் அவன் அடுத்து வரப்போகும் பார்வோனாயிருந்தான். அவன் அதை செய்திருந்தால் எவ்வளவு சுலபமாக இருந்திருக்கும்! ஆனால் நீங்கள் பாருங்கள், அப்படி இருந்திருந்தால் அப்பொழுது அது ஒரு இயற்கையான காரியமாக இருந்திருக்கும். தேவன் இயற்கையான காரியங்களை எடுத்துக் கொள்வதில்லை. அவர் தம்மை நிரூபிக்க இயற்கைக்கு மேம்பட்ட காரியங்களை எடுத்துக் கொள்கிறார். எனவே 40 ஆண்டுகால கல்வியில் அவன் பெறக்கூடிய மிக உயர்ந்த கல்வியிலும், அவன் பெறக்கூடிய மிகச்சிறந்த கல்வியிலும், அவன் சிறந்த புலமை வாய்ந்த மேதையாக இருக்க முடியும். அவனுடைய தாயாரிடத்திலிருந்தும் அவனுடைய ஆசிரியரிடமிருந்தும் அவன் தான் ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்றும், அவன் தன்னுடைய அறிவின் வல்லமையை கொண்டு ஒரு எகிப்தியனை கொன்றான். அதிலிருந்து அவனுடைய முயற்சிகள் தோல்வியடைந்ததை கண்டறிந்து அதன் பின்னர் வனாந்தரத்திற்கு ஓடினான். எகிப்து 40 ஆண்டுகளில் அவனுக்குள் கல்வி கற்பித்ததை, அவனிடத்திலிருந்து அதை வெளியே எடுக்க தேவனுக்கு மற்றொரு 40 ஆண்டுகள் பிடித்தன. பாருங்கள், எனவே அவன் கல்வியின் நெறிமுறைகளில் நம்பிக்கை கொள்ள மாட்டான். அவன் இயற்கைக்கு மேம்பட்டவர்களில் நம்பிக்கை கொள்வான். எப்பொழுது தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தம் செய்திருந்த நேரம் சமீபமாயிருந்தது. அந்த காலத்திற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்பே அவனுடைய சந்ததியார் அந்நிய தேசத்தில் சஞ்சரிப்பார்கள் என்றும், அவர்கள் வெளியே கொண்டு வரப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டிருந்தது. 40 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் ஒரு பலத்த கரத்தோடு வெளியே கொண்டு வரப்படுவார்கள். அவர் தன்னுடைய ஜனங்களை ஒரு பலத்த கரத்தினால் விடுவிப்பார். வாக்குத்தத்தின் நேரம் நெருங்கின போது அப்பொழுதுதான் தேவன் மோசேயை காட்சியில் வைத்தார். மோசே தன்னுடைய முற்றிலுமான தோல்வியில் வனாந்தரத்துக்குள்ளாக சென்றிருந்தான். இப்பொழுது இங்குள்ள மாதிரி நாம் நிச்சயமாக தவறவிட விரும்பாத ஒரு அற்புதமான மாதிரி உண்டு. பார்க்கிறீர்களா? மாதிரியாக தேவன் இஸ்ரவேலை, தம்முடைய ஜனங்களை ஒரு தேசத்தில் இருந்து, ஒரு தேசத்தை ஒரு தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். ஒரு தேசத்திலிருந்து ஒரு தேசம் இன்றைக்கு ஒரு அழகான மாதிரி, அதாவது தேவன் ஒரு சபையிலிருந்து தம்முடைய மனவாட்டியை அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு கிறிஸ்தவ சபையிலிருந்து ஒரு கிறிஸ்தவ மனவாட்டி, ஒரு சபையிலிருந்து ஒரு மனவாட்டி சபை என்று அழைக்கப்படுகிறார். அது வேதத்தில் குறிப்பிடப்படுகிறது. ஏந்திரவு இந்த பாடத்தின் பேரிலான அநேக குறிப்புகளையும் வேத வாக்கியங்களையும் நான் இங்கே எழுதி வைத்துள்ளேன். அது சில சமயங்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்லது ஸ்திரீனுடைய வித்தின் மீதியானவர்கள் என்று அழைக்கப்படுகிறது. அது மனவாட்டி என்று அழைக்கப்பட்டது. தேவன் தம்முடைய முன்னறிவினால் என்னவாக இருக்க வேண்டும் என்று நியமித்தார். அதாவது சபையிலிருந்து மனவாட்டி வெளியே வருகிறாள். பாருங்கள், முழு காரியமும் ஒரு சபையாகவே உள்ளது. ஆனால் தேவன் அந்த சபையிலிருந்து ஒரு ஜனத்தை ஒரு மனவாட்டியாக எடுத்துக் கொள்ளுகிறார். அவர் செய்வதாக கூறினார், அவர் அதை செய்தார். கவனியுங்கள், இல்லை என்றால் அவர் அதை செய்வார். கவனியுங்கள், அவர் அதை எப்படி செய்தார் என்றும் அந்த பாணியையும் அவர் அதை எப்படி செய்தார் என்பதையும் பாருங்கள். அவர் இஸ்ரவேலரை வெளியே கொண்டு வந்த போது அவர் அதை எப்படி செய்தார் என்றும் அவர் அதை செய்த விதத்திலும் நாம் இப்பொழுது இதை காண விரும்புகிறோம். கவனியுங்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையின் காலம் நிறைவேறும் போது தேவன் மோசேயை முன்குறித்தலின் மூலம் அழைத்து அந்த ஊழியத்திற்கு அவனை தெரிந்து கொண்டார். பார்க்கிறீர்களா, தேவன் எப்பொழுதுமே குறிப்பிட்ட நபரை அந்த நேரத்தில் வைத்திருக்கிறார். தேவனிடத்தில் ஒன்றும் தவறி போவதில்லை. அவர் அதை கூறினார், அது தவறி போக முடியாது. அது தவறினால் அப்பொழுது தேவன் தவறுகிறார். ஏனென்றால் தேவன் வார்த்தையாயிருக்கிறார். கவனியுங்கள், இப்பொழுது வார்த்தை வெளிப்படுத்தப்பட வேண்டியதாக இருந்தது. வார்த்தையானது ஒரு வாக்குதத்தை குறித்து வெளிப்படுத்தப்பட வேண்டியதாக இருந்த போது அந்த வாக்குதத்தை வெளிப்படுத்த தேவர் எப்பொழுதுமே ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை அவரிடத்தில் வருகிறது. அந்த நோக்கத்திற்காக முன்குறிக்கப்பட்டிருந்த மோசே அந்த வேலைக்காக அழைக்கப்பட்டார். வேறு எவரும் அதை செய்ய முடியாது. தேவன் ஒரு நபரை ஒரு வேலையை செய்யும்படி அழைத்திருக்கும் போது எவருமே அதனுடைய ஸ்தானத்தை எடுக்க முடியாது. உங்களுடைய விசேஷ குணத்தை, உங்களுடைய ஸ்தானத்தை எவருமே எடுத்துக்கொள்ள முடியாது. ஓரல் ராபர்ட்ஸின் இடத்தை நான் எப்படி பிடிக்க விரும்புகிறேன் என்று நான் எத்தனை முறை யோசித்திருக்கிறேன். பில்லி கிரஹாமின் ஸ்தானத்தை நான் எப்படி எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். அது போன்ற ஒருவர் பில்லி கிரஹாமை போல போய் ஜனக்கூட்டத்தில் பேசி பாவிகளை பீடத்திற்கு அழைத்து அதை மறந்துவிட்டு வீட்டிற்கு சென்று விடுகிறார். அங்கே நின்று கொண்டு மீண்டும் போராட வேண்டியதில்லை. நான் பில்லி கிரஹாமாக இருக்க முடியாது. ஆனால் பில்லி கிரஹாம் என்னை போல் இருக்க முடியாது. நான் ஓரல் ராபர்ட்ஸாக இருக்க முடியாது. ஓரல் ராபர்ட்ஸ் என்னை போல் இருக்க முடியாது. நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய பொருளாட்சியில் அதனுடைய ஸ்தானத்துக்கு ஏற்றவாறு அமைக்கப்பட்டுள்ளீர்கள். ஒருவன் எல்லா நேரத்திலும் உபவாசித்து தேவனோடு ஐக்கியம் கொள்கிறார். மற்றொருவன் இந்த ஒருவரின் உபவாசிப்பினால் பிசாசுகளை துரத்துகிறான். ஆனால் அது கிறிஸ்துவின் முழு சரீரமும் ஒன்றாக ஒற்றுமையுடன் செயல்படுவதாம். இந்த ஸ்தாபன தடைகள் நம்மை உடைப்பதை நாம் காணும் போது அதுவே என் இருதயத்தை புண்படுத்துகிறது. பாருங்கள், ஏனென்றால் அதுவே நம்மை பிரிக்கிறது. நாம் ஒன்றாயிருக்கிறோம். நமக்கு மத்தியில் பெரிய ஜனங்கள் இல்லை. நமக்கு மத்தியில் எந்த மகத்தான ஜனங்களும் இல்லை. நாம் யாவரும் ஒன்றே. நாம் தேவனுடைய பிள்ளைகள். நமக்கு மத்தியில் ஒரே ஒரு மகத்தானவர் மாத்திரமே உண்டு. அவர்தான் கிறிஸ்து. நாம் அவரை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். நாம் ஒருவருக்கு ஒருவர் கனத்தை தேடுவோமானால் நாம் விசுவாசத்தை உடையவர்களாக இருக்க முடியாது. ஏனென்றால் நாம் ஒருவர் மேல் ஒருவர் விசுவாசம் கொண்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்துவில் விசுவாசம் கொண்டிருக்க வேண்டும். நமக்கு மத்தியில் உள்ள ஒருவரான அவரில் தான் நாம் விசுவாசம் கொண்டிருக்க வேண்டும். அதன் பின்னர் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் நமக்கு அளித்திருக்கிறதையும் விசுவாசிக்க வேண்டும். எப்பொழுது மோசேயின் ஸ்தானத்தை எவருமே எடுக்க முடியாது. அவன் எவ்வளவுதான் ஓடினாலும், அவன் எவ்வளவுதான் அதிலிருந்து விலகிச் செல்ல முயன்றாலும், அதே சமயத்தில் தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். மோசேயிடமிருந்து அவர் என்ன எடுக்க வேண்டும் என்பதையும் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். இந்த காரியங்கள் சம்பவிக்க வேண்டியதாக இருந்தது. இப்பொழுது கவனியுங்கள், ஒருவரும் அவனுடைய ஸ்தானத்தை எடுக்க முடியாது. இப்பொழுது கவனியுங்கள், அவர் எகிப்துக்கு சென்ற போது அவனுடைய அழைப்பையும் உரிமை கோருதலையும் நிரூபிக்க தேவன் அவனுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார். இப்பொழுது தேவன் எப்பொழுதுமே ஒரு செய்தியாளனுக்கு ஒரு அடையாளத்தையும் அந்த அடையாளத்தின் சத்தத்தையும் அளிக்கிறார். அந்த அடையாளம் வேதத்தில் எழுதப்பட்டிருந்தால் அது மனிதனை அடையாளம் காட்டுகிறது. யோவான் நான் வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவருடைய சத்தமாக இருக்கிறேன் என்று கூறினது போல அவர்கள் நீர்தான் மேசியாவா என்று கேட்டனர். அவன் நான் மேசியா அல்ல, ஏசாயா தீர்க்கதரிசி கூறினது போல நானோ வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவருடைய சத்தமாக இருக்கிறேன் என்றான். அவனால் தன்னை தெளிவாக அடையாளம் காட்ட முடிந்தது. எப்பொழுது அதன் பின்னர் அதில் தேவன் எப்பொழுதும் எந்த காரியத்தையும் தம்முடைய வழியை ஒருபோது மாற்றிக்கொள்ளவில்லை என்பதை நாம் கண்டறிகிறோம். அவரால் மாற முடியாது. தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் சரியாக அதே விதமாக செய்கிறார். அவர் தம்முடைய முறைமையை ஒன்று சேர்த்து அமைக்கிறார். அன்றொரு இரவு நான் கூறினது போல, குற்றமற்ற ஒருவருடைய சிந்தப்பட்ட ரத்தத்தினால் மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை அவர் செய்தார். மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு நாம் எல்லாவற்றையும் முயற்சித்துள்ளோம். நேபுகாத்நேச்சார் கட்டிய ஒரு நகரத்திற்கு நாம் அவனை கொண்டு செல்ல முயன்றோம். அவர்கள் ஒரு கோபுரத்தை கட்டினார்கள், நிம்ரோத் கட்டினான். அவர்கள் ஒரு பிரமாணத்தை உடையவர்களாக இருந்தனர். அவர்களுக்கு ஆலயங்கள் இருந்தன, அவர்களுக்கு சபைகள் இருந்தன, அவர்களுக்கு ஸ்தாபனங்கள் இருந்தன. அவர்கள் கல்வி முறைகளையும் ஸ்தாபன முறைகளையும் உடையவர்களாக இருந்து மனிதனை தேவனடைக்கு கொண்டு செல்ல முயற்சிக்கின்றனர். அது ஒவ்வொன்றும் தவறிவிட்டது. அது எப்பொழுதுமே தோல்வியடையும். அது சிந்தப்பட்ட ரத்தத்திற்கு திரும்ப வருகிறது. தேவன் அவர் வழியில் செய்கிற எந்த காரியமும் அவருடைய வார்த்தையில் உரைக்கப்பட்டுள்ளது. இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் முழு வெளிப்பாடாய் உள்ளது. அதனோடு ஒன்றும் கூட்டப்படவோ அல்லது அதிலிருந்து எடுத்து போடப்படவோ முடியாது. அதை செய்கிற எவனும் அவனுடைய பங்கு ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுக்கப்படும் என்று வேதம் கூறியுள்ளது. அவன் அதிலிருந்து எதையாவது கூட்டினாலோ அல்லது எதையாவது எடுத்து விட்டாலோ அது எழுதப்பட்டுள்ள விதமாகவே அதை எடுத்துக் கொள்ளுங்கள். வேதாகமத்தை வியாக்கியானம் செய்ய எவருமே தேவையில்லை. தேவன் தம்முடைய சொந்த வியாக்கியானம். அவர் என்ன கூறுகிறாரோ அதை நிறைவேற்றுவதன் மூலம் அவர் அதற்கு அர்த்தம் உரைக்கிறார். அதுவே அதை தீர்த்து வைக்கிறது. தேவன் அதை கூறினாரானால், அவர் அதை செய்தாரானால் அவ்வளவுதான். அதற்கு அர்த்தம் உரைப்பவர் தேவையில்லை. வேதம் அது சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று கூறியுள்ளது. அதை செய்யும் தேவனுடைய வழி தம்முடைய அனுப்பப்பட்ட அடையாளத்திற்கு எப்பொழுதும் உண்மையாயிருந்து அவர் தம்முடைய சத்தத்தை கொண்டு பின்பற்றினார். தேவன் ஒரு அடையாளத்தை பூமிக்கு அனுப்புகிறார். வேதம் தேவன் முதலாவதாக தீர்க்கதரிசிகளாகி தம்முடைய ஊழியக்காரருக்கு அதை காண்பிக்கும் வரைக்கும் இப்போது தேவன் ஒருபோதும் எதையும் செய்வதில்லை. இப்பொழுது அது நீங்கள் அது தவறாக இருந்தால் மற்றவையும் தவறாகும். பாருங்கள், அவர் அதை காண்பிக்கும் வரையில் அவர் ஒருபோதும் அதை செய்கிறதில்லை. அந்த ஞானதரிசிக்காரன் தீர்க்கதரிசி அடையாளம் கண்டுகொள்ளப்பட வேண்டும். அவன் என்ன தீர்க்க தரிசனம் உரைக்கிறான் என்பதை நாம் எண்ணாகமும் 12:6 கண்டறிகிறோம். அதாவது அவன் கூறுவது நிறைவேறுகிறது. அப்படியானால் அதை விசுவாசியுங்கள். ஆனால் அது நிறைவேறவில்லை என்றால் அப்பொழுது அதை விசுவாசிக்காதீர்கள். அது அதற்காகத்தான் இருக்க வேண்டும். அவன் எவ்வளவுதான் கூறினாலும் அது நிறைவேறினாலும் என்னவா இருந்தாலும் அது பொருட்கள். அது வார்த்தையின்படியா இல்லை என்றால் அப்பொழுது அது இன்னமும் தவறாயுள்ளது. அது வார்த்தையோடு இருக்க வேண்டும். அது அவர்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தின் அடையாளத்திற்குரிய வார்த்தையோடு ஒழுங்கில் அமைக்கப்பட வேண்டும். இப்பொழுது அவர் தம்முடைய ஜனங்களை ஒரு பலத்த கரத்தால் விடுவிக்கப் போகிறார் என்று தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்தது. இப்பொழுது இந்த வார்த்தையை அவர் ஒரு ஆசாரியனை அழைக்கவில்லை, அவர் ஒரு ரபியை அழைக்கவில்லை, அவர் ஒரு நிர்வாகியை அழைக்கவில்லை. அவர் மலையின் மேலிருந்த ஒரு மேய்ப்பனை, தன் வேலையை விரும்பாத முன்குறிக்கப்பட்ட தீர்க்கதரிசியாக பிறந்து ஓடி போற ஒருவனை அழைத்தார். ஜனங்கள் இதுவாகவோ அதுவாகவோ அல்லது மற்றதாகவோ இருக்க விரும்புவதை நீங்கள் கேட்கும் போது சற்று கவனியுங்கள். தேவன் அவர்களை ஒருபோதும் உபயோகிப்பதில்லை. மோசேயை பிடிக்க தேவன் அவனை தேட வேண்டியதாக இருந்தது. அவர் பவுலை பிடிக்க அவனை தேடி பிடிக்க வேண்டியதாக இருந்தது. அது அதை செய்ய விரும்பாத மனிதனாகும். அவர்கள் அதை செய்ய விரும்புகிறதில்லை. அதன் பின்னர் தேவன் அந்த மனிதனை எடுத்துக் கொள்ளுகிறார். அவர் அதை செய்ய மாட்டார். எனவே அவர் தம்முடைய மகிமையை அதன் மூலம் காண்பிக்க முடியும். இப்பொழுது கவனியுங்கள், ஒவ்வொரு உண்மையான தேவனால் அனுப்பப்பட்ட அடையாளமும் ஒரு சத்தத்தினால் பின்தொடரப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் இங்கே கவனியுங்கள், உரையானது அடையாளமும் சத்தமுமாயிருக்கிறது. முதல் அடையாளத்தின் சத்தத்தை அவர்கள் விசுவாசிக்கவில்லை என்றால் அப்பொழுது அவர்கள் இரண்டாம் அடையாளத்தின் சத்தத்தை விசுவாசிப்பார்கள். இப்பொழுது அடையாளம் ஒரு சத்தத்தை உடையதாய் உள்ளது. எப்பொழுது உண்மையான தேவனால் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு அடையாளமும் ஒரு சத்தத்தை உடையதாக இருக்கிறது, அந்த நாளுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தையின்படியே அந்த சத்தம் பேச வேண்டும். அந்த சத்தம் வருகிறது என்றால் அதே பழைய சத்தம். நீங்கள் ஒரு அடையாளத்தை காண்பீர்கள். சரியாக கூறினால் அந்த மனிதன் செய்து கொண்டிருக்கிற அடையாளம் அதே பழைய பாரம்பரியமாக இருந்தால் அப்பொழுது நீங்கள் அதை கூறலாம். அது தேவனிடத்திலிருந்து வரவில்லை. அது அதே பழைய பாரம்பரியத்தை அடையாளம் கண்டுகொண்டால் அது ஒருபோதும் வரவில்லை. அது தேவனுடைய திட்டத்திற்கு எதிராக இருக்கும். அது புதியதாக இருக்க வேண்டும். அது ஜனங்கள் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அது அனுப்பப்படாது. அது அதே பண்டைய வேதசாஸ்திர பள்ளியாக இருக்குமானால் அது அனுப்பப்பட வேண்டியதில்லை. அது வித்தியாசமான ஏதோ ஒன்றாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் அது வார்த்தையில் அடையாளம் கண்டுகொள்ளப்பட வேண்டும். அதாவது அது அந்த நாளுக்கானதாய் உள்ளது. பாருங்கள், தேவனுடைய வார்த்தையின் உறுதியான காரியங்கள் அது அப்படித்தான் இருக்க வேண்டும். அதில் எவ்வித தவறும் கிடையாது. அது சத்தியமாக இருக்க வேண்டும். சத்தியமாக தேவனால் ரூபகாரப்படுத்தப்பட வேண்டும். அதை பேசுகிற மனிதன் தேவனிடத்தில் இருந்து ஒரு ஞானதிருஷ்டிக்காரனாக இருக்க தேவனால் ரூபகாரப்படுத்தப்பட வேண்டும். இல்லை என்றால் அது தவறாகும். அவர்களும் கூட அதை புரிந்து கொள்ளுகிறதும் கூட இல்லை. இல்லவே இல்லை. அவர்கள் அதை கூட விசுவாசிப்பதில்லை. அடையாளங்கள் தேவனிடத்திலிருந்து வருகின்றன. பின்தொடரும் அடையாளம் இல்லை, அந்த அடையாளத்தை பின்தொடரும் சத்தம் அந்த காலத்திற்கான வார்த்தையிலிருந்து பேசும் தேவனுடைய சத்தமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு அது புரிகிறதா? தேவன் அடையாளங்களை கொடுக்கிறார். அவர் எதற்காக அதை செய்கிறார்? எப்பொழுதுமே அடையாளங்களை தருகிறார். அவர்கள் அந்த அடையாளங்களில் அவரை எதிர்நோக்கி இருப்பார்கள் என்று அவர் அவர்களிடம் கூறினார். தேவன் தம்முடைய ஜனங்களின் கவனத்தை கவர்ந்து எடுக்க அடையாளங்களை அளிக்கிறார். எப்பொழுது நாம் இதை முழுவதுமாக ஆய்ந்து படிப்போம் பாருங்கள், ஜனங்களின் கவனத்தை கவரவே அடையாளங்கள் கொடுக்கப்படுகின்றன. ஏனென்றால் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு அடையாளம் கொடுக்கப்படும் போது தேவன் பேச ஆயத்தமாக இருக்கிறார். அடையாளம் கொடுக்கப்படும் போது தேவன் பேச ஆயத்தமாக இருக்கிறார். அது பரலோகத்திலிருந்து வருகிறது என்றால் அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. தேவன் பேச ஆயத்தமாக இருக்கிறார். அவர் ஜனங்களின் கவனத்தை கவர முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். வார்த்தை அவருடைய தீர்க்கதரிசியிடத்தில் வருகிறது. தீர்க்கதரிசியோ அவன் காண்பிக்கிற அடையாளத்தினால் அடையாளம் காட்டப்படுகிறான். அதன் பின்னர் அவன் வார்த்தையிடத்தில் வருகிறான். அந்த வார்த்தை வெளிப்படுத்தப்படுகிறது. அதுவே இதற்கு தீர்வாகிறது. எந்த வியாக்கியானமும் தேவையில்லை. தேவன் அதை ஏற்கனவே வியாக்கியானம் செய்திருக்கிறார். பாருங்கள், அது எவ்வளவு பரிபூர்ணமாக இருக்க முடியுமோ அவ்வளவு பரிபூர்ணமாக இருக்கிறது. எப்பொழுது கவனியுங்கள், தேவன் ஜனங்களின் கவனத்தை கவர்ந்தெடுக்க அடையாளங்களை அளிக்கிறார். இங்கே எரிகிற முச்செடியானது தீர்க்கதரிசியை கவர்ந்தெடுக்கும் அடையாளமாக இருந்தது. எரிகிற முச்செடி மோசே வனாந்தரத்தின் பின்பக்கத்தில் தன்னுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். வயோதிக ஆடு மேய்ப்பவன், 80 வயது, நீண்ட தாடி. ஒருவேளை வெப்பமான காலை வேளையில் பழக்கமான ஒரு பழைய பாதையின் வழியாய் சென்று கொண்டிருந்தான். அதன் பின்னர் திடீரென்று ஒரு முச்செடி அக்கிரியானது உண்டானது. அது முச்செடியை பட்சித்து போடவில்லை. சரி, அது முற்றிலும் வழக்கத்திற்கு மாறானதா இருந்தது. எப்பொழுது மோசே ஒரு விஞ்ஞானி, அவன் எகிப்தருடைய எல்லா ஞானத்திலும் போதிக்கப்பட்டிருந்தான். அவர்கள் இன்றைக்கு நாம் கொண்டிருப்பதை காட்டிலும் பெரிய விஞ்ஞானிகளை உடையவர்களாக இருந்தனர். எனவே அவன் ஒரு விஞ்ஞானியா இருந்தபடியால் அவன் எப்பொழுது அந்த மரமானது எரிந்து போகாதபடிக்கு என்ன விதமான ரசாயனம் அந்த இலைகளின் மேல் தெளிக்கப்பட்டுள்ளது என்று பார்க்க போகிறேன் என்பது போன்று கூறியிருந்திருக்கலாம். பாருங்கள், அவன் அதை ஒரு விஞ்ஞான வழியில் அணுகியிருந்தால் அது அவனிடம் ஒருபோதும் பேசியிருக்காது. இன்றைக்கும் அவ்வாறே உள்ளது. நாம் பள்ளி மற்றும் கல்வியின் மூலம் ஒரு விஞ்ஞான வழியில் அணுக முயற்சித்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் 10 லட்சம் மைல்கள் தூரத்தில் தேவனை இழந்து போவீர்கள். மோசே தன்னுடைய பாதரட்சைகள் கட்டப்பட்ட நிலையில் அதை அணுகுவது போல அணுகுங்கள். தாழ்மை, தாழ்மை. மேலும் இப்பொழுது தீர்க்கதரிசியை கவர்ந்தெடுக்க அங்கே ஒரு அடையாளம் இருந்தது. இப்பொழுது அங்கே அந்த அடையாளம் ஒரு சத்தத்தை உடையதாக இருக்க வேண்டும். அந்த சத்தம் பேசின போது அது வேத பிரகாரமாக இல்லாமல் இருந்தால் தீர்க்கதரிசி அதற்கு செவி கொடுத்திருப்பான் என்று நான் நம்பவில்லை. ஆனால் அந்த அடையாளத்தோடு சேர்ந்து வந்த அந்த சத்தம் எவ்வளவு வேதபூர்வமானது என்பதை கவனியுங்கள். அது தேவன் என்பதை நிரூபித்தது. ஏனென்றால் அவர், என் ஜனத்தின் முனகலை நான் கேட்டேன், நான் அவர்களுக்கு அளித்த வாக்குதத்தை நினைவு கூறுகிறேன். பாருங்கள், அடையாளம், அதன் பின்னர் அந்த அடையாளத்திற்கு பின்னால் உள்ள வேத பிரகாரமான சத்தம். இப்பொழுது நான் எதை பின்னணியாக கொண்டிருக்கிறேன் என்பதை அது சரியாக காண்பிக்கிறது. அது தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும். அது அவ்வாறு இருக்குமானால் அதற்கு பின்னால் அந்த நாளின் வாக்குதத்திற்காக ஒரு வேத பிரகாரமான சத்தம் இருக்க வேண்டும். அதே பண்டைய பாரம்பரியம் அல்ல. ரபிக்களும் மற்ற காரியங்களும் பள்ளிகளினூடாக சென்று கொண்டு அல்லது ஒவ்வொரு காரியத்தையும் எல்லாவற்றோடும் எல்லாவற்றினூடாகவும் இருந்தவர்கள் குருமார்கள் போன்றவர்களே. ஆனால் இது ஒரு புதியதாய் உள்ளது. அது வேத பிரகாரமானதாய் உள்ளது. இது ஒரு வாக்குத்தமாய் உள்ளது. தீர்க்கதரிசியை கவர்ந்தெடுக்கும் ஒரு அடையாளமும் உள்ளது. அதன் பின்னர் அவர் இப்பொழுது அங்கு செல்வதற்கு முன்பு பாருங்கள், அவர்கள் அவனை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு அவன் ஒரு தீர்க்கதரிசி என்று தன்னை ரூபகாரப்படுத்த ஏதோ ஒன்றை பெற்றிருக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு தரிசனமானார் என்று அவர்கள் கூற மாட்டார்கள் என்றார். மேலும் அப்படியானால் ஜனங்களின் கவனத்தை கவரும்படியாக நான் உனக்கு 2 அடையாளங்களை தருகிறேன். ஜனங்களின் கவனம் கவரப்படும் போது அப்பொழுது இந்த வார்த்தைகளை அவர்களிடத்தில் கூறு. நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன். என் வாக்குத்தத்தை நான் நினைவு கூறுகிறேன். அவர்களை விடுவிக்கும்படிக்கு நான் உன்னை அனுப்பியிருக்கிறேன். நான் உன்னோடு இருப்பேன் என்றார். அவனுடைய முதல் அடையாளத்தை நீங்கள் கவனித்தீர்களா? அவன் எல்லா விதமான போலியான பாவனைகளையும் உடையவனாக இருந்தான். ஒவ்வொருவரும் ஒரு சர்பத்தை கீழே வீச முயன்றனர். அது ஜனங்களுடைய வழக்கமான காரியமா இல்லை என்றால் அது என்னவென்று எனக்கு தெரியாது. பாருங்கள், பார்த்தீர்களா? ஆனால் அதற்கு பின்னால் அவர்கள் எந்த விதமான ஒரு சத்தத்தை உடையவர்களா இருந்தனர்? ஒன்றுமில்லை. உலகத்தின் எகிப்திய சத்தம். அதே சமயத்தில் அவர்களால் அந்த அடையாளத்தை நிகழ்த்த முடிந்தது. ஆனால் அதை ஆதரிக்க அதற்கு பின்னால் உள்ள சத்தத்தை அவர்கள் பெற்றிருக்கவில்லை. ஆனால் மோசேயோ கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை உடையவனாய் இருந்தார். அதுவே வித்தியாசமாக இருந்தது. ஆழ்மாறாட்டக்காரர்கள் நீண்ட காலம் நீடித்தனர். ஆனால் முடிவிலே அது பயனற்றதாகிவிட்டது. கடைசி நாட்களில் அது மீண்டும் சம்பவிக்கும் என்று வேதம் கூறியுள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்களா? என்னையும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல மனுஷர் சத்தியத்தை குறித்து கெடான சிந்தையுள்ளவர்களாக இருப்பார்கள். சத்தியம் என்றால் யார்? இயேசு கிறிஸ்துவே சத்தியம். பார்த்தீர்களா? சத்தியத்தை குறித்த கேடான சிந்தை. எப்பொழுது யெகோவா தம்முடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையின் மூலம் பேசப் போகிறார், அப்பொழுது அவர் இந்த தீர்க்கதரிசியை அனுப்பும்படி ஆயத்தப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அது எப்பொழுதுமே அவருடைய சிந்தனையின் பாதையில், அவருடைய செய்கையின் பாதையில், ஒவ்வொரு முறையும் தம்முடைய தீர்க்கதரிசியை வார்த்தையோடு அனுப்பி தீர்க்கதரிசியை ரூபகாரப்படுத்துகிறார். மீண்டும் இது ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அடையாளம். ஒரு தீர்க்கதரிசி தாமே ஒரு அடையாளமாயிருக்கிறார். வேதம் அவண்டமாய் கூறியுள்ளது, நீங்கள் காலங்கள் கடந்து போவதை காணும் போது, அதன் பின்னர் வருவதை காணும் போது, வேதாகமத்தின் சரித்திரத்தை எடுத்து அதை ஆராய்ந்து பாருங்கள். எப்பொழுதாவது நீங்கள் நீண்ட காலம் கடந்து விட்டதை காணும் போதெல்லாம், ஆனால் ஒரு தீர்க்கதரிசி தோன்றுவதை நீங்கள் கண்டபோது அது நியாயத்தீர்ப்பின் அடையாளமாக இருந்தது. அவர் அல்லது தேசம் அல்லது ஜனங்கள் ஒரு தீர்க்கதரிசி வருவதை நீங்கள் கண்டபோது தேவன் உலகத்தை நியாயந்தீர்க்க போகிறார். நான் அதன் பேரில் ஒரு பிரசங்கத்தை பிரசங்கித்திருக்கிறேன். ஒளி நடக்களை பதிவு செய்பவரே உங்களுக்கு நினைவிருக்கும். கண்டுகொள்ளாமல் விடப்பட்ட ஒரு உண்மையான அடையாளம். அவர்கள் எப்பொழுதுமே அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுகின்றனர். அவர்கள் எப்பொழுதும் அப்படித்தான் செய்தார்கள். ஆனால் அது வரப்போகும் நியாயத்தீர்ப்பின் அடையாளமாக இருந்தது. எப்பொழுது அவருடைய வார்த்தையானது அவருடைய சத்தத்தில் நிறைவேறியுள்ளது, அவர் என்ன வாக்குத்தத்தம் செய்கிறாரோ அப்பொழுது அவர் தம்முடைய வார்த்தையை சத்தத்தின் மூலம் நிறைவேற்றுகிறார். ஒரு தீர்க்கதரிசியின் வருகை நியாயத்திற்கு சமீபமாக இருக்கிறது என்பதற்கு ஒரு எச்சரிக்கை அடையாளமாக உள்ளது, எப்பொழுதுமே இருந்து வந்துள்ளது. நான் ஒன்றை மேற்கோள் காட்டட்டும். சில பிரளயத்திற்கு முந்தின உலகத்தின் நாட்களில் நோவா உயிர்த்தெழுந்த போது ஒரு தீர்க்கதரிசி தீர்க்கதரிசன முறைத்தான். அது என்னவா இருந்தது? உடனே நியாயத்திற்கு வந்தது. மோசே எகிப்திற்குள் சென்றான். தீர்க்கதரிசியின் அடையாளங்களோடு ரூபகாரப்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி என்ன நடந்தது? அதன் பின்னர் எகிப்தில் நியாய தீர்ப்பு வந்தது. தீர்க்கதரிசியாகிய எலியா காட்சியில் வந்து ஆகாபிடமும் அந்த தேசத்திடமும் தீர்க்கதரிசனம் முறைத்தான். என்ன நடந்தது? அதன் பின்னர் நியாய தீர்ப்பு அதை தாக்கியது. சரி, யோவான் தானகன் ஒரு அடையாளமாக வந்தான். அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். அவன் பூமியில் வந்த ஒரு தீர்க்கதரிசியின் அடையாளமாக இருந்தான். அவன் வரும்போது அவனுக்கு பிறகு மேசியா பேசுவார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அது இருக்க வேண்டும். ஏனென்றால் எடுத்துக் கொள்வதற்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை எடுத்துக் கொள்வதற்கே ஆகும். நோவாவின் நாட்களில் நடந்தது போல தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் வெளியே வருவதற்காகவே இது உள்ளது. எலியாவின் நாட்களில் 7000 அல்லது 700 பேர்கள் இருந்தனர். அல்லது எவ்வளவா இருந்தாலும் தங்களுடைய முழங்கால்களை, முழங்கால் படியிடாதவர்களாக இருக்கிறவர்களை வெளியே அழைத்தார். யோவான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அழைத்து அவர் வந்தபோது அதை கிறிஸ்துவுக்கு அளித்து தன்னுடைய சபையை மாற்றிக்கொண்டு அவர், நான் சிறுக வேண்டும், அவர் பெருக வேண்டும், ஏனென்றால் கர்த்தருக்கு வழியை ஆயத்த பண்ணுங்கள் என்றும், நான் வனாந்திரத்தில் கூப்பிடுகிற அவரை குறித்த ஒரு சத்தமாக இருக்கிறேன் என்றான். இயேசுவும் அதே வழியில் வந்தார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தேவனுடைய சத்தத்தை கேட்க ஆயத்தப்படுத்துகிறது. அதுதான் சோதோவில் அந்த அடையாளத்தை செய்த அந்த தூதன் எங்கே வந்தான்? ஆபிரகாமுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் சோதோவை விட்டு விலகி நில்லுங்கள், அது எரிய போகிறது, பார்த்தீர்களா? அது மீண்டும் இந்த சோதோவில் நடக்கும் என்று இயேசு வாக்களித்துள்ளார். எப்பொழுது கவனியுங்கள், அது என்ன செய்கிறது? அது நோவாவின் காலத்தில் நடந்தது போன்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தேவனுடைய அடைக்கலத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறது. அது என்ன செய்கிறது? அது அறிவாற்றல் கொண்ட அவிசுவாசியை நியாயத்தீர்ப்புக்கு ஆக்கிரமிக்கப்படுத்துகிறது. அது எப்பொழுதுமே உண்டு. இரக்கத்தை புறக்கணிக்க நியாயத்தீர்ப்பை தவிர வேறொன்றும் இடப்படவில்லை. எனவே அது அறிவாளிகளையும் அவிசுவாசிகளையும் நியாயத்தீர்ப்புக்கு ஆயத்தப்படுத்துகிறது. காரணம், அவர்கள் என்ன செய்கின்றனர்? அவர்கள் அதை கண்டிக்கின்றனர். அந்த காரணத்தினால் தான் யூதர்கள் தங்களுடைய சொந்த மாம்சத்தை புசித்தனர். அந்த காரணத்தினால் தான் மகத்தான ரோம தளபதி தீத்து அங்கே சவாரி செய்து வந்தபோது நகரத்தில் இருந்து ரத்தம் பெருக்கெடுத்து ஓடியது. ஏனென்றால் அவர்கள் பரிசுத்த ஆவியை புறக்கணித்திருந்தனர். நியாயத்திற்கு வர வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் அதை குறித்து பரிகசித்திருந்தனர். அவர்கள் அவரை பெயல் சபோல் என்று அழைத்த போது இயேசு அவர்களிடம், நான் உங்களை மன்னிக்கிறேன் என்று அவர் கூறினார். பாவரிபத்தி செய்யப்படாமல் இருந்தது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்து அதே காரியத்தை செய்யும் போது, அதற்கு விரோதமாக பேசும் போது, அது ஒரு காலம் மன்னிக்கப்படாது என்றார். அந்த சந்ததி அதை குறித்து ஒருபோது மன்னிக்கப்படவில்லை. அது உண்மை. அவிசுவாசிக்கு நியாயத்தீர்ப்பு, அது விசுவாசிக்கு வெளிச்சத்தையும் அவிசுவாசிக்கு இருளையும் கொடுக்க அந்த நோக்கத்திற்காகவே அங்கு வைக்கப்பட்டுள்ளது. அக்கிரிஸ்தவம் இருந்தது போல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு செல்ல அது வெளிச்சத்தையும் விசுவாசிக்காதவர்களுக்கு இருளையும் உண்டாக்கியது. தேவனுடைய அடையாளங்கள் எப்பொழுதும் அதை செய்கின்றன. அவிசுவாசியின் கண்களை குருடாக்கி விசுவாசிக்கு பார்வையையும் நடக்க வெளிச்சத்தையும் அளிக்கிறார். அதற்காகத்தான் அது அனுப்பப்பட்டுள்ளது. அவனுடைய தீர்க்க தரிசனம் உண்மையா இருந்தால், தீர்க்கதரிசியினுடைய தீர்க்க தரிசனம் உண்மையா இருந்து நிறைவேறுமானால், அப்பொழுது அது தேவனுடைய எச்சரிப்பாகும். எப்பொழுது வேதாகமத்தில் எண்ணாகமும் 12:6 அதே காரியத்தை நாம் காண்கிறோம். வேதாகமும் இந்த மனிதர்களால் எழுதப்பட்டது. இப்பொழுது நாம் 2 பேதுரு 1:21 வாசிப்போமானால், அது பூர்வத்தில் மனிதர் பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டு வேதாகமத்தை எழுதினர் என்று கூறப்பட்டுள்ளது. எபிரேயர் 1:1 நாம் பேசினோம், பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருவிழம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவினுடாக என்றார். அக்கிரிஸ்தம்பம் அடையாளம் அல்லது அந்த சத்தம் பேசப்போவதாய் இருந்தது. முச்சடியில் இருந்த அக்கிரிஸ்தம்பம் தேவன் பேச ஆயத்தமாய் கொண்டிருந்த ஒரு குறிப்பிடத்தக்க சத்தமாயிருந்தது. இப்பொழுது தெளிவாக கவனியுங்கள், இதை தவறவிடாதீர்கள். மீரியாம் தன்னுடைய சகோதரனாகிய மோசேயை பார்த்து நகைத்திருந்தாள். அவள் ஒரு தீர்க்கதரிசினியாக இருந்த போது அவள் அவனை பார்த்து நகைத்த போது தேவன் அந்த அக்கிரிஸ்தம்பத்தில் இறங்கி வந்தார். தேவன் பேச ஆயத்தமாக இருந்தார் என்பதை மோசே அறிந்திருந்தார். அது ஒரு அடையாளமாக இருந்தது. அதை தொடர்ந்து வந்த அந்த சத்தம், நீங்கள் தேவனுக்கு பயப்படவில்லையா என்று கேட்டது. என் தாசனாகிய மோசேயை போல் தேசத்தில் யாரும் இல்லை என்றார். அவர்கள் எழும்பி அதே காரியத்தை செய்த போது கூறப்பட்டதோ, தாத்தான் கோராக எழுமின போது உங்களை பார்க்கலும் மேலான பரிசுத்தமான் உண்டு, நீ ஒருவன் மாத்திரம் அந்த கூட்டத்தில் இருக்கிறாய் என்று நீ நினைக்கிறாய் என்றார். அந்த வேலையை செய்ய தேவன் மோசேயை நியமித்திருந்தார். அவர்கள் இன்னொரு கூட்டத்தை தங்களுடன் சேர்த்துக் கொள்ள விரும்பிய போது தங்களை ஒரு அமைப்பாக்கிக் கொண்டனர். அவர்களிடத்தில் இருந்து உன்னை பிரித்துக் கொள், நான் அவர்களை கடிந்து கொள்வேன், நான் அவர்களை பட்சிப்பேன் என்று கூறினார். அவர் அதை செய்தார். பூமி அவர்களை விழுங்கி போட்டது. இப்பொழுது எப்பொழுதுமே தேவனுடைய வழியாக இருந்து வந்துள்ளது என்பதை நாம் கண்டறிகிறோம். அக்கிரிஸ்தம்பம் சத்தம் பேச ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறது. நீங்கள் எவ்வளவு குருடாய் இருக்க முடியும்? நீங்கள் இன்னமும் ஹவுஸ்டனை நினைவில் வைத்திருக்கிறீர்கள். இப்பொழுது அந்த அடையாளத்தை ஒரு சத்தம் பின்தொடர்கிறது. மோசே இஸ்ரவேலருக்கு ஒரு தீர்க்கதரிசியின் அடையாளமாக வார்த்தை ரூபகாரப்படுத்தப்பட ஆயத்தமாய் உள்ளது என்று வாக்குப்படினார். தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு முறையும் எவ்வளவு பரிபூர்ண ஒழுங்கில் உள்ளது. அன்றைய இரவு நான் பேசினது போல ஊரீம் தும்மீம் போன்றவை, ஊரீம் தும்மீம் என்பவை அங்கிருந்தன. அந்த அடையாளம் அந்த ஊரீம் மற்றும் தும்மீம் என்பதன் பேரில் வந்தால் ஒழிய அந்த சத்தம் அடையாளம் கண்டுகொள்ளப்படவில்லை. ஒரு அடையாளம் இருக்க வேண்டும். அடையாளம் அந்த சத்தத்தை ரூபகாரப்படுத்துகிறது. அந்த சத்தம் அடையாளத்தை ரூபகாரப்படுத்துகிறது. அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. அடையாளத்தின் சத்தம் ஆம் அல்லது இல்லை என்று உரைக்கிறது. தேவனதை மறுத்தால் அப்பொழுது சத்தம் இல்லை என்று உரைக்கிறது. அந்த அடையாளம் அங்கிருந்திருந்தால் தேவன் ஆம் என்று உரைத்தார். தேவனுடைய ஒழுங்கு ஒருபோதும் மாறவே இல்லை. நாம் அதன் பேரில் மணிக்கணக்கில் தரித்திருக்கலாம், ஆனால் அது ஒருபோதும் மாறவே இல்லை. பாருங்கள், யோனா தீர்க்கதரிசி, அந்த அடையாளத்தை பாருங்கள். அவன் தர்சீசுக்கு செல்லும் தன்னுடைய பாதையில் இருந்தான். நினிவேக்கு செல்ல துவங்கி தர்சீசுக்கு போகும் ஒரு பாதையில் சென்றான். அநேகர் யோனாவை கண்டனம் செய்தது. யோனா கண்டனம் செய்யப்படுவதற்கு ஏற்றவன் அல்ல. அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். நீதிமானுடைய அடிச்சுவடுகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படும். அவன் தர்சீசுக்கு போகும் தன்னுடைய பாதையில் செல்ல துவங்கினான். நாம் அந்த மனிதனை கடிந்து கொள்ள முயற்சிக்கிறோம், ஆனால் இயேசு குற்றப்படுத்தவில்லை. கவனியுங்கள், அவர் யோனா மீனின் வயிற்றில் 3 இரவும் பகலும் இருந்தார் என்று கூறினார். அது ஒரு அடையாளமாக இருக்க அப்படியே மனுஷகுமாரன் இரவும் பகலும் பூமியின் இருதயத்தில் இருக்க வேண்டும். ஒரு பொல்லாத விபச்சார சந்ததியோ ஒரு அடையாளத்தை தேடுகிறது. யோனாவின் அடையாளமே இல்லாமல் வேறு அடையாளம் அவர்களுக்கு கொடுக்கப்படாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்றார். யோனாவின் அடையாளம் என்ன? உயிர்த்தெழுதல். அது அந்த சோதோமின் சந்ததி. விபச்சாரம், ஆவிக்குரிய விபச்சாரம், தேவனுடைய சத்தியத்திற்கு விரோதமாக ஆவிக்குரிய விபச்சாரம் செய்து அதை பரிகசித்தல். ஒரு பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுவார்கள், அப்பொழுது அவர்கள் அதை பெற்றுக் கொள்வார்கள். அது உயிர்த்தெழுதலின் அடையாளமாக இருக்கும் என்றார். பாருங்கள், யோனா, அந்த ஜனங்கள் அஞ்ஞானிகளாக இருந்தனர். அது ஒரு பெரிய, அது ஒரு வர்த்தக நகரமாக இருந்தது. பெரிய தொழிலே மீன்பிடித்தலாக இருந்தது. அவர்கள் தேசம் முழுவதும் மீன்களை அனுப்பினர். அந்த மனிதர் மீனவர்களாக இருந்தனர். அதுவே தொழிலாக இருந்தது. அவர்கள் அஞ்ஞானிகளாக இருந்து அவர்கள் மிருகங்களையும் விக்கிரங்களையும் தொழுது கொண்டு மிகவும் பொல்லாங்கானவர்களாகிவிட்டனர். இப்பொழுது இந்த தேசத்தை போலவே பால் உணர்வு ஹாலிவுட் மற்றும் எல்லா விதமான சபைகளிலும் கூட நிறைந்துள்ளது. என்ன சம்பவிக்கிறது என்பதை கவனியுங்கள். ஏன் சில சமயங்களில் சபையில் பால் உணர்வு கவர்ந்தெடுப்பது கூட நவீனம் என்று அழைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தின் கீழ் இந்த தேசம் எப்படி இருக்க முடியும்? உங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொண்டு அதை போன்ற காரியங்களின் பேரில் செயல்படுகிறீர்கள், அது எப்படி நிலைத்திருக்கும்? என்னுடைய நல்ல நண்பர் சாக்மூர் அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் தேவன் இந்த தேசத்தை இதனோடு செல்ல அனுமதித்தார். அவர் நீதியான தேவன் என்ற முறையில் சோதம் குமாராவை எழுப்ப கடன்பட்டவராக இருப்பார். மேலும் அவற்றை சுட்டரித்ததற்காக அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார். நீங்கள் நியாய தீர்ப்புக்கு கட்டுப்பட்டிருக்கிறீர்கள், அதை ஏற்றுக்கொள்ள வேறுபடியும் அதை உங்களுடைய வேதாகமங்களில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஒரு வயோதிக மனிதனாய் கொண்டிருக்கிறேன், அது நியாய தீர்ப்புக்கு செல்லவில்லையா என்று நீங்கள் பாருங்கள். நான் ஒரு இயல்பான வாழ்க்கை வாழ்ந்தால் நான் அதை இயல்பான நேரத்தில் காண்பேன். இன்னும் சில வருடங்களில் அது நிகழும். அவர்கள் யாவரும் மீன் பிடிக்க சென்று கொண்டிருந்த போது இதோ கடலின் கடவுள் திமிங்கலம் மேலே வந்து கரைக்கு வந்து தீர்க்கதரிசியை கரையில் குப்பிய என்ன ஒரு அடையாளம்! தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிக்கு ஒரு செய்தியை அளித்தார். இப்பொழுது அவர்கள் அடையாளத்தை கண்டனர், அவர்கள் அந்த அடையாளத்தை விசுவாசிக்கிறார்கள். இப்பொழுது செய்தி என்ன? மனம் திரும்புங்கள், அதுவே அடையாளத்தின் சத்தம். அடையாளத்தின் சத்தம், மனம் திரும்புங்கள். இல்லை என்றால் 40 நாட்களுக்குள் நீங்கள் நிர்மூலமாவீர்கள் என்பதால் அவர்கள் மனம் திரும்ப போதுமான அளவு அறிந்திருந்தனர். அவர்கள் இந்த சந்ததியை குற்றப்படுத்துவார்கள், ஏனென்றால் அவர்கள் யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பி யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்றார். மனம் திரும்பு, இல்லை என்றால் 40 நாட்களுக்குள் நீங்கள் நிர்மூலமாகி போவீர்கள் என்பதே அந்த சத்தம். யோவான் தீர்க்கதரிசி 400 ஆண்டுகளுக்கு பிறகு தீர்க்கதரிசியே இல்லாமல் இருந்த போது ஒரு தீர்க்கதரிசியாக தோன்றும் ஒரு அடையாளமாக தோன்றினார். அவர்கள் எல்லா அறிவாற்றலையும் உடையவர்களாக இருந்தனர். அவர்களுக்கு என்ன ஒரு குழப்பம் இருந்திருக்கும் என்று நான் சற்று கற்பனை செய்து பார்க்கிறேன். 400 ஆண்டுகள் தீர்க்கதரிசி இல்லை, ஆனால் மேசியா வரவேண்டிய நேரம் சமீபமாக இருந்தது. இப்பொழுது யோவான் ஒரு அடையாளமாக இருந்தான், ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தபடியால் மேசியா பேச ஆயத்தமாக இருந்தார் என்பதற்கு அடையாளத்தின் சத்தம். ஏனென்றால் மல்கியா 3 நான் என் தூதனை எனக்கு முன்பாக அனுப்புவேன் என்று நாம் காண்கிறோம். எலியா அவருடைய முகத்துக்கு முன்பாக வரவேண்டியவனாய் இருந்தான். எலியா வரவேண்டியவனாய் இருந்தான். யோவான் எலியாவின் ஆவியிலும் வல்லமையிலும் வந்து வேத வாக்கியங்கள் என்ன செய்தனவோ அதையே சரியாக செய்தான். ஆனால் அவர்களோ அதை புரிந்து கொள்ளவில்லை. வேதம் அவர்ணமாய் கூறுகிறது, மேசியா பேசப்போகிறார் என்பதற்கு அவர் ஒரு தீர்க்கதரிசியின் அடையாளம். அடையாளம் அந்த தீர்க்கதரிசி அதை மிக நன்றாக அறிந்திருந்தபடியால் அவர், ஏன் இப்பொழுது ஒருவர் உங்களுக்கு மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார், நான் பேசிக் கொண்டிருக்கிற அந்த மேசியா உங்கள் மத்தியில் இருக்கிறார், அவருடைய பாதரட்சிகளை அவிழ்க்க நான் பாத்திரம் அல்ல, அவர் ஒருவரே பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார், நான் மனம் திரும்புவதற்கு ஏற்ற தண்ணீரினால் ஞானஸ்தானம் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால் அவர் எனக்கு பின் வருவார், அவர் இப்பொழுது உங்கள் மத்தியில் இருக்கிறார் என்றான். ஒரு நாள் அவன் ஒரு வாலிபர் நடந்து வருவதை கண்டான். அவன் அந்த அக்னி ஸ்தம்பத்தை கண்டான். ஒரு புறாவின் ரூபத்தில் வானத்திலிருந்து இறங்கி வர ஒரு சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் வாசமாய் இருக்க பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. நான் வாசமண்ட பிரியமாய் இருக்கிறேன் என்று கூறுகிறது. அது வினையுறு சொல்லுக்கு முன்னால் உள்ள வினை சொல், எனவே எந்த வித்தியாசமும் இல்லை. நான் இவரில் வாசமாயிருக்க பிரியமாயிருக்கிறேன் அல்லது இவரில் வாசமாயிருக்க நான் பிரியமாயிருக்கிறேன் என்பது எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுகிறதில்லை. கவனியுங்கள், நான் அவருக்குள் வாசமண்ட பிரியமாயிருக்கிறேன். யோவான் வனாந்திரத்தில் எனக்கு சொன்னவர் என்று நான் சாட்சி பகர்கிறேன். வேதபாட கருத்தரங்கில் அல்ல, வராந்திரத்திலே ஆவியானவர் இறங்கி தங்கி இருக்கிறதை நீ காண்பாய் என்றும் அவர் ஒருவரே பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். ஆமே, அது சத்தியம் என்று நான் சாட்சி பகர்கிறேன் என்றான். அது என்னவா இருந்தது? மேசியா பேச ஆயத்தமா இருந்தார் என்பதற்கு அந்த தீர்க்கதரிசி ஒரு அடையாளமாக இருந்தான். மேசியா என்னவா இருந்தார்? மேசியா முழுமையாக வார்த்தையாக இருந்தார். அவர் தேவனுடைய பரிபூர்ணமாய் இருந்தார். தீர்க்கதரிசிகள் ஒரு சிறிய மினுமினுக்கு மொழியாய் இருந்தனர், ஆனால் அந்த ஒளி முழுவதும் அவரில் இருந்தது, இந்த மேசியாவில் இருந்தது. ஏனென்றால் அவர் வெளிப்பட்ட தேவனாய் இருந்து இம்மானுவேல் மானுட சரீரத்தில் நமக்கு மத்தியில் தேவனாக்கினார். மேசியா பேச ஆயத்தமாய் இருந்தார். கவனியுங்கள், கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசியிடத்தில் வருகிறது என்று வேதம் கூறுகிறது. இப்பொழுது இங்கே யோவான் நின்றான், அதாவது இயேசு எப்போதும் வாழ்ந்த தீர்க்கதரிசிகளிலேயே மகத்தான தீர்க்கதரிசி என்று கூறினார். இயேசு அவன்னமாய் கூறினார், மத்தேயு 11 அதிகாரத்தில் எதை பார்க்க போனீர்கள்? ஒவ்வொரு காற்றினாலும் அசைக்கப்படும் ஒரு மனிதனையா? இந்த ஸ்தாபனம் நான் உங்களுக்கு அதிகமாக கொடுப்பேன் என்றும் நீங்கள் இதை செய்கிறீர்களா என்றும் கூறுகிறதையோ? யோவான் அப்படிப்பட்டவன் அல்ல. இல்லை இல்லை, தள்ளிவிடக்கூடிய ஏமாற்றக்கூடிய ஒரு மனிதனா? இல்லை, அவர் ஒரு முரட்டுத்தனமான கரடுமுரடான தீர்க்கதரிசியாக இருந்தார். முழுவதுமாக ஆசாரித்துவ வஸ்திரம் தரித்திருந்த ஒரு மனிதனை காண நீங்கள் சென்றீர்களா? மேலும் அவர், இல்லை, அவர்கள் ராஜாக்களின் அரண்மனைகளில் தங்கியிருக்கிறார்கள். அவர்கள் வாலிபர்களை விவாகம் செய்கிறார்கள், குழந்தைகளை முத்தமிடுகிறார்கள், வயோதிகர்களை அடக்கம் செய்கிறார்கள். அந்த விதமாகத்தான் இருக்கிறது. இரண்டு கரங்களால் கையாளப்படுகிற பட்டயத்தை குறித்து அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படியானால் ஒரு தீர்க்கதரிசியை காண நீங்கள் புறப்பட்டு சென்றீர்களா என்று கேட்டார். அவர் ஒரு தீர்க்கதரிசியிலும் மேன்மை உள்ளவன் என்றார். நிச்சயமாகவே அவன் உடன்படிக்கையின் தூதனாயிருந்தான். அவரை அற்புதமாக தேவனால் வாக்களிக்கப்பட்டிருந்தது. இங்கே கவனியுங்கள், யோவான் தண்ணீரில் நின்று கொண்டு ஞானஸ்தானம் கொடுத்து அவர் வருகிறார் என்று கூறுகிறான். எங்கே வார்த்தை உள்ளது? அது இனி பரலோகத்தில் இல்லை, ஆனால் மாம்சமானார். வார்த்தை மாம்சமானது. அப்பொழுது அதற்கு என்ன சம்பவிக்கிறது? தேவனுடைய வேத வாக்கியத்தின் ஒழுங்கு என்ன? வார்த்தையானது தீர்க்கதரிசியினிடத்தில் வனாந்திரத்தில் குளத்தில் வந்தது. வார்த்தை தீர்க்கதரிசியிடத்தில் வந்தது. யோவான் அண்ணாந்து பார்த்து, நானும் மாலை ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்றான். என்னுடைய அருமையான வயதான சகோதரன் வேத பண்டிதர் டேவிஸ் மிஷனரி பாப்டிஸ்ட் சபை கிறிஸ்தவ விசுவாசத்தில் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர். அவர் இரவு இங்கே இருப்பாரானால் அவருடைய உணர்வுகளை புண்படுத்த வேண்டும் என்று நான் கருதவில்லை. காரணம், அவர் இங்கே டெக்சாஸில் வசிக்கிறார், இங்கே டேவிஸ் மலைகளில் இருக்கிறார். ஆனால் அந்த ஒரு நாளில் நாங்கள் வாக்குவாதம் செய்தது எனக்கு நினைவிருக்கிறது. நான் ஒரு வாலிபராக இருந்தேன். நான் வேத பண்டிதர் டேவிஸ் அவர்களே, அது சரியாக தெரியவில்லையே என்றேன். அவர் என்ன சம்பவித்தது? அதன் பின்னர் இயேசு யோவானுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். அதன் பின்னர் யோவான் இயேசுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். ஏனென்றால் யோவான் ஞானஸ்தானம் பண்ணப்படாது இருந்தான் என்றால் அது எனக்கு சரியாக தென்படவில்லை. நான் தொடர்ந்து காத்திருந்து கவனித்து சிந்தித்துக் கொண்டிருந்தேன். நான் அதை குறித்து ஒன்றும் கூறாமல் இருந்தேன். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் அதை வெளிப்படுத்தினார். எப்பொழுது இயேசு என்ன கூறினார் என்பதை கவனியுங்கள். யோவான், நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் ஏன் என்னிடத்தில் வருகிறீரே என்று கேட்டார். இயேசு, எப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். தான் யார் என்பதை யோவான் அறிந்திருந்தார். உலகத்தின் இரண்டு தலைவர்கள், சபையின் இரண்டு தலைவர்கள், தேவனும் அவருடைய தீர்க்கதரிசியும் ஒன்றாக நின்று கொண்டிருக்கின்றனர். இப்பொழுது கவனியுங்கள், அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். இயேசு, இதற்கு இடங்கொடு, அது உண்மை. ஆனால் இவ்விதமாக நாம் எல்லா நீதியையும் வாக்குத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று கூறினார். பலி செலுத்தப்படுவதற்கு முன்பு அது கழுவப்பட வேண்டியதா இருந்தது. இயேசு பலியாக இருந்த காரணத்தால் யோவான் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். பார்த்தீர்களா? பலி செலுத்தப்படுவதற்கு முன்பு அது கழுவப்பட வேண்டியதா இருந்தது. அவர் இங்கே நடந்து சென்றார். பலி கழுவப்பட்டது. அதன் பின்னர் அவர் முன்வைக்கப்படுகிறார். அவன், அது தேவாட்டுக்குட்டி என்றான். அவர் கரைக்கு சென்றார். இதோ தேவனுடைய ஆவி அவர் மேல் இறங்கி வந்து, இவர் என்னுடைய தேவகுமாரன் என்றார். பாருங்கள், அப்பொழுது அவர் பொது ஜனங்களுக்கு முன்பாக அளிக்கப்பட்டார். ஆனால் பலி செலுத்தப்படுவதற்கு முன்பு அது முதலில் கழுவப்பட வேண்டும். அது பழைய ஏற்பாட்டின் பிரமாணமாய் உள்ளது. சரி, மேசியா பேச ஆயத்தமாய் கொண்டிருந்தார். ஏனென்றால் இங்கே தீர்க்கதரிசியின் அடையாளம் இருந்தது. அந்த தீர்க்கதரிசி காட்சியில் வருவதை அவர்கள் கண்டபோது 400 வருடங்களாக ஒருவருமே இல்லாது இருந்த பிறகு அடுத்த சத்தம் மேசியா என்று அவர்கள் அறிந்து கொண்டனர். எப்பொழுது வேத வாசிப்பாளர்களாகிய நீங்கள் ஒரு சில நிமிடங்கள் சரியாக சிந்தித்து பாருங்கள். அவருடைய சுவாபத்தை கவனிச்சு எப்படி அவர்கள் அவனை காண தவறினர்? யோவான், அது அவன் தான் என்பதை அவர்கள் எப்படி அறிந்து கொள்ள தவறினர்? அவருடைய சுவாபம் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டது. அவனுடைய ஆவியும் சுவாபமும் எலியாவாக இருக்க அடையாளம் காட்டப்பட்டது. இப்பொழுது ஆவி என்ன என்பதை கவனியுங்கள். இப்பொழுது அவன் யோவான் ஸ்தானகன், ஆனால் அவன் மேல் இருந்தது எலியாவின் ஆவி. கவனியுங்கள், முதலாவதாக எலியா வனாந்திரத்தை நேசித்த ஒரு மனிதனாய் இருந்தான். பார்த்தீர்களா? யோவானும் வனாந்திரத்தில் இருந்த ஒரு மனிதனாய் இருந்தான். எலியா அந்த ஸ்தாபன முறையை கண்டனம் செய்த ஒரு மனிதனாய் இருந்தான். அந்த நாளில் அவனுக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் கொண்டு வந்தான். யோவானும் அவ்வாறு, நீங்கள் பாம்புகளின் சந்ததியினர், கோபாக்கிரைக்கு தப்பித்துக் கொள்ள உங்களை எச்சரித்தது யார்? நீங்கள் என்னிடம் இது அது அல்லது மற்றது உள்ளது என்று கூற தொடங்க வேண்டாம். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். இரண்டு சுவாபங்களையும் காண்கிறீர்களா? எலியாவை பாருங்கள். அவன் தன் நாளின் வர்ணத்தை முகத்தில் பூசிய எசபேல்களை, ஒழுக்கக்கேடான பெண்களை கடிந்து கொண்டான். யோவான் என்ன செய்தான்? அதே காரியம். ஏரோதியாளுக்கும் அவர்கள் இருவருமே அவர்களுடைய மரணத்திற்கு ஒரு காரணமாக இருந்தனர். எலியாவை பாருங்கள், அவர் அந்த மகத்தான ஊழியத்தை செய்த பிறகு அவன் மனநிலை சரியில்லாமல் அங்கே கிடத்தப்பட்டு தேவன் அவனை எடுத்துக் கொள்ளும்படி ஜெபித்தார். யோவானும் அவ்வாறே செய்து அங்கே படுத்துக் கொண்டு தன்னுடைய சீஷர்களை அனுப்பினான். போய் அவரிடத்தில் கேளுங்கள், அந்த ஒருவர் அவர்தானா அல்லது நாம் வேறொருவரை எதிர்நோக்கி இருக்கிறோமா என்று கேட்டான். இயேசு அதை அறிந்திருந்தார். அவன் எலியாவாய் இருந்தான். அது அவனுடைய சுவாபமாய் இருக்க வேண்டும். அவன் எலியாவை போலவே அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டான். அவன் எலியாவின் ஆவியில் இருந்தான். எலியா, எலிசா, யோவான், மல்கியா, 4. அதன் பின்னர் யூதர்களுக்கு 5 அந்த ஆவி உபயோகிக்கப்பட வேண்டும். என்றளவு நாம் கடைசி நாட்களில் எலியாவின் ஆவியில் இருக்கிறோம். இப்பொழுது கவனியுங்கள், இன்றைக்கு நம்முடைய நவீன ஆகாப் தீர்க்கதரிசிகள் தங்கள் எசபேல்கள் தங்கள் தலைமுடியை வெட்ட அனுமதிப்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தங்களுடைய முகத்திற்கு வர்ணம் பூசுவதும், குட்டைக்கால் சட்டை அணிவதும், சிகரெட் புகைப்பதும், எதை செய்தாலும் அது பரவாயில்லை என்று கூறுகின்றனர். நம்முடைய இன்றைய ஆகாப் தீர்க்கதரிசிகள் தங்களுடைய பள்ளிகளோடு சென்று நிச்சயமாகவே மனிதரால் உண்டாக்கப்பட்ட கோட்பாடுகளாலும் ஸ்தாபனங்களாலும் அவர்களை சுற்றி வழிநடத்திக் கொண்டிருந்தனர். அது என்ன? ஆகாப் தீர்க்கதரிசிகள். காட்சியில் எழும்ப நமக்கு மற்றொரு மிகாயா தேவை. அல்லது ஆகாவின் காலத்தில் எலியா காட்சியில் வந்தான். அவரை குறித்துதான் வாக்குத்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் செல்ல விரும்புகிற எந்த வழியிலும் அவர்களை வழிநடத்தி செல்கிறார்கள். அவர்கள் இங்கே எங்காவது அவர்களை தவறாக வழிநடத்தவில்லை என்றால் அவர்கள் அங்கே போய் இதில் சேர்ந்து கொண்டு அவர்களுடைய தங்களுடைய கிறிஸ்தவ ஊழியத்தை இன்னும் காத்துக் கொள்வார்கள். பாருங்கள், அவர்கள் துவக்கத்திலேயே ரட்சிக்கப்படவில்லை. அவர்களுடைய சுவாமே அதை நிரூபிக்கிறது. ஒரு முட்செடி மரத்திலிருந்து திராட்சை பழங்களை பெற முடியுமா? உங்களுக்கு ஒரு பூசணி கொடியிலிருந்து தர்பூசணிகள் கிடைக்குமா? அவர்கள் வார்த்தையோடு எந்த காரியத்தையும் செய்ய விரும்பவில்லை என்பதை அதே சுவாமே காண்பிக்கிறது. அவர்கள் அதை பரிகசித்து அதை தூஷிக்கிறார்கள். கர்த்தர் உரைக்கிறதாவது எந்த காரியங்கள் சம்பவிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கும் போது அவர்கள் அதை குறித்து நகைத்து அதை பரிகசிக்கின்றனர். இயேசு கடைசி நாட்களில் தென்தேசத்து ராஜஸ்திரி இந்த சந்ததியோடு எழும்பி அதை குற்றம் சாட்டுவாள். ஏனென்றால் அவள் பூமியின் எல்லைகளில் இருந்தும் ஒரு ஞானத்தின் வரம் கொண்ட ஒரு மனிதனை காண வந்தாள் என்று கூறினதில் வியப்பொன்றுமில்லை. அவர் சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்றார். நிச்சயமாக சாலமோன் அவனுடைய நாள் மகத்தான நாட்களில் ஒன்றாயிருந்தது. ஜனங்கள் யாவரும் தேவன் தங்களுக்கு அளித்த இந்த வரத்தை விசுவாசித்தனர். எந்த சாலமோன் அவனுடைய கீர்த்தி எங்கும் சென்றது. இந்த நாளின் ஜனங்களாகிய நாம், அமெரிக்கர்களாகிய நாம் எப்பொழுதுமே கம்யூனிசத்துக்கு எதிராக ஏதோ ஒரு திட்டத்தை கண்டறிய முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே தேவனுடைய திட்டம், மனம் திரும்புங்கள், தேவனிடத்தில் திரும்புங்கள் என்பதாய் உள்ளது. ஏதோ ஒரு திட்டமா? அவர்கள் அதை செய்தால் நாம் கம்யூனிசத்தை மறந்து விடுவோம். இஸ்ரவேலர் யாவரும் தேவன் தங்களுக்கு அளித்த அந்த வரத்தை விசுவாசித்தோம். இந்த கடைசி நாட்களில் தேவன் நமக்கு அளித்துள்ள வரத்தை அமெரிக்கா விசுவாசித்தால் அவருடைய குமாரன் பரிசுத்தாவியின் ரூபத்தில் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து அவருடைய வாக்குத்தத்தின்படி நமக்கு மத்தியில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். நாம் அதை மாத்திரம் பேணிக் கொண்டிருந்தால் நலமாய் இருக்குமே? அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிடம் மாத்திரமே செல்லும். என் பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். பிதாவானவர் எனக்கு கொடுத்த யாவும் அவர்கள் வருவார்கள். வெறும் விதை விதைத்தல். சிலருக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் விடும். ஆனால் விதை விதைத்தல் எப்படியும் உண்டு. அது எங்கிருந்தாலும் அதனுடைய வேர்களை பிடிக்கும். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். கவனியுங்கள், அவர்கள் இங்கே இருந்தார்கள். அந்த நாளில் நாம் அதை கண்டறிகிறோம். ஆகா இஸ்ரவேலர் தேசத்தில் தாங்கள் செய்ய விரும்புகிற எந்த காரியத்தையும் செய்யும்படி செய்துவிட்டார். இன்னும் தங்களை இஸ்ரவேலர் என்று உரிமை கோரினர். ஏலியா எப்படி அந்த சந்ததியை கண்டனம் செய்தான்? அவருக்குள் இருந்த எல்லாவற்றோடும் தேவன் அவனை ரூபகாரப்படுத்தினார். அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். வருகைக்கு முன்னர் யோவானும் அவ்வாறு செய்தார். இஸ்ரவேலில் நடந்து வந்து இந்த ஸ்திரீயை தன் சகோதரன் பிலிப்புவின் மனைவியாகிய ஏரோது விவாகம் செய்தான். நேராக அவனுடைய முகத்திற்கு முன்பாக நடந்து சென்றான். அவன் சத்தேரும் தயங்கவில்லை. ஒரு போதகர் அவனை வெளியே தள்ளிவிடுவார் என்று அவன் பயப்படவில்லை. அவர் எந்த ஐக்கிய அட்டையும் எடுத்து செல்லவில்லை. தேவரோடு மாத்திரமே இருந்தான். அவன் அவருடைய தீர்க்கதரிசியாக இருந்தான். வார்த்தை அவரோடு இருந்தது. அவன் எந்த பேராயரிடமோ அல்லது உதவிக்காரனிடத்திலோ சென்று கேட்க வேண்டியதில்லை. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தான். அவன் வார்த்தையுடையவனாக இருந்தான். அவன் நேராக அவனுடைய முகத்தை நோக்கி நடந்து சென்று நீ அவனை வைத்திருப்பது நியாயமல்ல என்றான். சரி, அவன் எவருக்குமே தயங்கவில்லை. அந்த பொல்லாத பெண்கள் விபச்சாரம் செய்து இழிவாக நடந்து கொள்கின்றனர். ஆமோசை போல அவன் காட்சியில் வந்தபோது அங்கே நோக்கி பார்த்தான். அவன் எங்கிருந்து வருகிறான் என்பது கூட நமக்கு தெரியாது. என்னே, அவன் எப்படியாக இந்த சமாரியா பட்டத்தை பார்த்திருக்க வேண்டும்? சுற்றுலா பயணிகள் செய்தது போல எல்லா அழகானவர்களும் பிரசங்கிமார்களும் தேசங்களோடு இசைந்து தேசங்களோடும் ஒவ்வொருவரோடும் உடன்படிக்கை செய்து என்னவும் பாவத்தில் ஜீவிக்கிறார்களே. அவனுடைய கண்கள் சுருங்கி அவனுடைய வழுக்கைத்தலை பளபளப்பாயிருந்தது. எந்த விதமாக அவன் கீழே வந்தான்? அவன் பார்ப்பதற்கு பெரிதாக ஒன்றும் காணப்படவில்லை. ஆனால் அவன் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை உடையவனாய் இருந்தான். இன்றைக்கு நமக்கு ஒரு ஆமோஸ் காட்சியில் தேவை. நாம் அவனை ஏற்றுக்கொள்வோமா? அவன் செய்ததை காட்டிலும் நிச்சயமாக இல்லை. அவன் காட்சியில் வந்து அவன் ஒவ்வொரு ஸ்தாபனத்தையும் ஒவ்வொரு ஸ்தாபன அமைப்பையும் ஒவ்வொரு குட்டையான உடையை அணியும் ஸ்திரீகளையும் ஒவ்வொரு குட்டை முடியுடைய எசபேலையும் கண்டித்து உணர்த்துவான். அவன் அவர்களை சின்ன பின்னமாக கண்டித்து உரைப்பான். அவர்கள் அவரை வீதியில் உதைத்து அந்த பழைய மதவரியன் என்று கூறுவார்கள். ஆனால் அவர் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை உடையவனாய் இருப்பான். ஏனென்றால் அது அந்த விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தாபனம் அவரை ஏற்றுக்கொள்கிறதா? இல்லை. அவனுடைய திட்டத்திற்கு ஆதரவளிக்க யாருமே இல்லாதிருந்தனர். சமாரியாவை போல இந்த மகத்தான அருமையான இச்சையின் பட்டணம், எந்த ஐக்கிய அட்டையும் இல்லாத இந்த சிறு பெயர் தெரியாத நபரை ஆதரவளிக்க அவனுக்கு யாரும் இல்லாமல் அல்லது வேறெந்த காரியத்தையும் அவர் ஏற்றுக்கொள்வார்களா? அவர் எந்த ஆதரவையும் பெற்றிருக்கவில்லை. அவன் எந்த பள்ளியிலிருந்து வரவில்லை. அவன் எந்த ஐக்கிய அட்டையும் பெற்றிருக்கவில்லை. ஆனால் அவன் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை உடனாக இருந்தான். ஒரு தீர்க்கதரிசியாக அவனுடைய வருகை ஒரு அடையாளமாக இருந்தது. அவனுடைய சத்தம் தேவனிடத்திலிருந்து வந்தது. அது இரண்டாம் யெரொபெயாமின் நாட்களில் அடையாளம் காட்டப்பட்டது. அவன் கூறின யாவும் நிறைவேறின. எப்பொழுது நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற இந்த நாளில் அது மீண்டும் நிகழ்வதை நாம் கண்டறிகிறோம். ஊழியக்காரர்களும் ஜனங்களும் பிரசங்கப்பிடத்தில் இருக்க வெட்கப்படுகின்றனர். சுவிசேஷம் அவர்களுக்கு ஒரு ஆகார சீட்டாக மாறிவிடுகிறது. அவர்கள் எந்த காரியத்தையும் கூற பயப்படுகின்றனர். யாரோ ஒரு மனிதன் அவர்களை இதை அதை அல்லது மற்றதை விட்டு வெளியே தள்ளிவிடப் போகிறான். ஒரே ஒரு மனிதன் மாத்திரமே உங்களை பரலோகத்திலிருந்து வெளியேற்ற முடியும். அது தேவன். நீங்கள் அவருடைய வார்த்தையோடு தரித்திருந்து எப்படி பரலோகத்தை விட்டு நீக்கப்பட போகிறீர்கள்? அதற்காகத்தான் அவர் உங்களை அனுப்பினார். நினைவிருக்கட்டும், வேதம் கூறியுள்ளது, எலியாவின் நாட்கள் இருந்தது போன்ற அப்படிப்பட்ட ஒரு காலத்தில், யோவானின் நாட்கள் இருந்தது போன்ற ஒரு நாளில் மல்கியா 4 மீண்டும் பூமிக்கு திரும்பப் போகிறான். நான் எலியாவை அனுப்புவேன். இப்பொழுது நான் என்னுடைய தூதனை எனக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்று மல்கியா 3 அதிகாரத்தோடு இப்பொழுது குழப்பிக் கொள்ள வேண்டாம். அதுவும் கூட எலியாவா இருந்தது. ஆனால் மல்கியா 4 அவர் கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே பூமி முழுவதுமே சூளையை போல எரியும், நீதிமான்கள் துன்மார்க்கரின் சாம்பலின் மேல் நடப்பார்கள் என்றார். அதுதான் 1000 வருட அரசாட்சி. நான் எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன். அவரிடம் செய்வார். அவர் பிள்ளைகளுடைய விசுவாசத்தை அப்போஸ்தல பிதாக்களிடத்திற்கு திரும்ப அளிப்பார். வார்த்தைக்கு திருப்புவார். அவன் ஒரு தீர்க்கதரிசியா இருக்க வேண்டும். நான் அவனை அனுப்புவேன். அவர் முற்றிலுமாக அடையாளம் கண்டுகொள்ளப்படுவான். அவனுடைய சுவாபம் சரியாக எலியாவினுடைய சுவாபம் போலவே இருக்கும். அவனுடைய செய்தியும் அந்த வரிசையில் சரியாக இருக்கும். அவன் கண்டனம் செய்து இடித்து போடுவான். ஐக்கியம் இல்லை, ஒத்துழைப்பு இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் அவன் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை உடையவனாயிருப்பான். எப்பொழுது நினைவிருக்கட்டும், எல்லா விதமான குழுக்களும் எழுப்பினின்று, இது எலியாவின் வஸ்திரம், இது எலியாவின் உபதேசம் என்றனர். முழு குழுவும் ஒரு ஸ்தாபனமும் எலியாவின் குழுவாக அல்லது எலியாவின் அங்கியாக மாறினது. அது வேதவாக்கியம் அல்ல. தேவரதை போன்ற ஒரு குழுவுடன் ஒருபோதும் இடைபடவே இல்லை. எலியாவும் யோவான் சானகரும் காட்சியில் வந்தபோது இருவரும் குழுக்களையும் ஸ்தாபனத்தையும் கண்டனம் செய்தனர். அவர்கள் ஒருபோதும் அவ்வாறு செய்யவில்லை. அவர்கள் செய்த விதமாகவே அவர் அவர்களை கண்டனம் செய்கிறார். எலியா, யோவான் இருவருமே ஒரு குழுவோ அல்லது ஸ்தாபனமோ அல்ல. ஆனால் இருவருமே தங்களுடைய 2 காலங்களிலும் குழுக்களையும் ஸ்தாபனங்களையும் கண்டனம் செய்தனர். அப்பொழுது என்ன? முடிவுகால அடையாளம் நிச்சயமாகவே முடிவுகால சத்தத்தோடு வரும். அந்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் எலியா காட்சியில் வர வேண்டும். ஒரு காட்டுவாசி போன்றவன் அதை விரும்பி ரூபகாரப்படுத்தப்பட்ட காட்சியில் வந்தான். எப்பொழுது வேதம் என்ன கூறுகிறது என்பதை கவனியுங்கள். அப்பொழுது நீங்கள் வஞ்சிக்கப்பட மாட்டீர்கள். பாருங்கள், முடிவுகால அடையாளமும் கடைசி கால சத்தமும் தேவன் ஒருபோதும் ஒரு குழுவுடன் இடைபடவே இல்லை. வேதத்தில் எங்குமே இல்லை. அவர் ஒரு தனிப்பட்ட நபருடன் தொடர்பு கொள்கிறார். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் மற்றவனிலிருந்து வித்தியாசப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் நம்முடைய கட்டை விரல்கள் வித்தியாசமாக இருக்கின்றன, நம்முடைய மூக்குகள் வித்தியாசமாக இருக்கின்றன, நம்முடைய செயல்கள் வித்தியாசமாக இருக்கின்றன. அவர் ஒரு மனிதனை பெற்றுக் கொள்கிறார். அவர் அந்த வார்த்தையாக மாறும் வரையில் அவரால் அவனை பரிபூர்ணமான இசைவில் வைத்திருக்க முடியும். அந்த காரணத்தினால் தான் பவுல் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சாத்தானுடைய தூதனா இருக்கிறது என்றான். பார்க்கிறீர்களா? மத்தேயு எழுதினான், லூக்கா எழுதினான், மார்க் எழுதினான், இவை யாவும். ஆனால் அவர்கள் இயேசுவை பின்பற்றி அவர் என்ன கூறினார் என்பதை எழுதினர். ஆனால் பவுல் அவர் யாராய் இருந்தார் என்பதை பற்றிய வெளிப்பாட்டை பெற்றிருந்தான். பாருங்கள், அந்த காரியத்தை தான் அவன் கண்டான். அவனுடைய வெளிப்பாடு மிகவும் மகத்தானதா இருந்தது. பழைய ஏற்பாட்டின் மோசேயை போல அவர் அவரை வேதாகமத்தை எழுதும்படி செய்தார். அந்த மகத்தான மனிதன் பவுல் அவன் கொண்டிருந்த அந்த வெளிப்பாடு புதிய ஏற்பாட்டின் இயேசுவே, பழைய ஏற்பாட்டின் யெகோவா என்று அவன் அறிந்திருந்தான். அவன் அதை குறித்த வெளிப்பாட்டை உடையவனாய் இருந்தான். அவன் அதை எபிரேயர்களுக்கும் மற்றும் ரோமர்களுக்கும் எபேசியர்களுக்கும் மற்றும் அனைத்தும் அவன் இந்த நிருபங்களை எழுதினான். அவருடைய அடையாளம் சென்ற பிறகு அவன் நிருபங்களை எழுதினான். வருகையின் இந்த சுவாபம் அதே விதமாக இருக்கும். அது ஒரு குழுவாக இருக்காது, அது ஒரு மனிதனாக இருக்கும். தேவன் ஒரு மனிதனை தவிர வேறெந்த வழியிலும் ஒருபோதும் ஈடுபடவில்லை. எப்பொழுது எலியா ஒரு குழுவா இருக்கவில்லை, யோவான் தாரகன் ஒரு குழுவா இருக்கவில்லை, அவர்கள் ஒரு தனிப்பட்ட நபராக இருந்தனர். தேவன் மல்கியா 4 நான் ஒரு குழுவை அனுப்புவேன் என்று கூறவில்லை, நான் எலியாவை அனுப்புவேன் என்றார். வார்த்தையை மாற்ற முடியாது. எப்பொழுது கவனியுங்கள், கடைசி கால அடையாளமும் சத்தமும் வாக்குத்தம் பண்ணப்பட்டிருந்தபடியே வேதவாக்கிய வரிசையில் வரும். முடிவின் அடையாளம் என்னவா இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள விரும்புகிறோம். இயேசு மத்தேயு 24 மற்றும் 25 கூறினார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 6 இல்லை, 1 அதிகாரத்தில் இருந்து பாருங்கள். பத்தாம் அதிகாரம் வரையிலும் கூட நமக்கு கூறப்பட்டுள்ளது. பின்னர் அவர் 19 அதிகாரத்தில் வருகிறார். அவருடைய வருகையில் 1000 வருட அரசாட்சி அமைகிறது. ஒரு வெள்ளை குதிரையின் மேல் சவாரி செய்கிறார். அது வரப்போகிறது, முடிவின் கால அடையாளம். இப்பொழுது முடிவிலே கவனியுங்கள், அது சரியாக வேதம் கூறுகிற விதமாகவே வரும். இப்பொழுது அடையாளத்தின் சத்தத்தை கவனியுங்கள். இப்பொழுது இயேசு லூக்கா 17:30 முடிவு காலத்தின் அடையாளத்தை வாக்களித்துள்ளார். கடைசி அடையாளம், தேவன் ஒரு மானுட சரீரத்தில் சாராளுக்கு பின்னால் உள்ள கூடாரத்தில் இருந்து அவளுடைய மனதில் இருந்த சிந்தனைகளை பகுத்தறிந்தார். அதைத்தான் அவர் கூறினார். அதுவே முடிவிலே அவர் வாக்குத்தத்தம் செய்த அடையாளம். அது என்ன செய்யும் என்று அவர் கூறினார். கடைசி நாட்களில் மனுஷகுமாரன் வெளிப்படும் போது அது வெளிப்படும், வெளிப்படுத்தப்படும். மனுஷகுமாரன் வெளிப்படும் போது அதுவே அவர் வெளிப்படுத்தப்படும் அடையாளமாயிருக்கும். இப்பொழுது அது அதை கூறவில்லையா என்று பாருங்கள். நிச்சயமாகவே கூறுகிறது. இப்பொழுது நீங்கள் இல்லை, அது வேறொன்றாக இருக்கும், இல்லை இது ஒரு மகத்தான கட்டிடமாகவோ ஒரு மகத்தான இதை அல்லது இதை அல்லது ஏதோ ஒரு பெரிய உலக ஆலோசனை சங்கத்தை அல்லது வேறு ஏதாவது ஒன்றாகவோ கட்டப்படும் என்று கூறுவீர்களா? ஓ இல்லை இல்லை, அது வெகு தூரத்தில் உள்ளது, அது மற்றொரு பக்கத்தில் உள்ளது. தேவன் என்ன செய்வதாக கூறினாரோ அதற்கு விரோதமாக அது உள்ளது. இப்பொழுது நாங்கள் கூறுவதை கவனியுங்கள், வேத வாக்கியங்கள் சரியாக இருக்கும். ஏனென்றால் நாம் சோதோமில் மாம்ச பிரகாரமான அடையாளத்தை உடையவர்களாக இருக்கிறோம். என்ன ஒரு நச்சரிக்கையாளர்கள், தாறுமாறுகளும் மற்ற காரியங்களும் எப்போதும் இருந்தன. இப்பொழுது உள்ளது போன்று ஒரு பொல்லாத உபச்சார சந்ததி. நீங்கள் உங்களுடைய தொலைக்காட்சியை இயக்கினாலே ஒரு விதமான அசுத்த அழுக்கான ஹாலிவுட் காரியங்களை காணாமல் இருக்க முடியாதல்லவா? ஜனங்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொண்டு ஜெப கூட்டத்திற்கு வராமல் வீட்டிலேயே தரித்திருந்து அதை பார்ப்பார்கள். உங்களுக்குள் என்னாவி உள்ளது என்பதை அது காண்பிக்கிறது. சரி, ஸ்திரீகள் அவர்களை போன்றே உடைவிடுத்துக் கொள்வார்கள். ஆண்களோ அவர்கள் அங்கு செய்வது போல அவர்களை வழிநடத்த அனுமதிப்பார்கள். நாம் ஹாலிவுட்டை நம்முடைய உதாரணமாக கொள்ளப் போகிறோமா அல்லது அதை குறித்த தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கப் போகிறோமா? அதே குழு தேவனுடைய வார்த்தை ரூபகாரப்படுத்தப்படுவதை காண முடிகிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதை பார்த்து சிரிக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் மரித்துவிட்டனர், நித்தியமாக மரித்துவிட்டனர். அவர்கள் ஒருபோதும் உயிரோடு இருக்கவில்லை. அவர்கள் எப்போதாவது உயிரோடு இருந்தால் அவர்கள் எப்பொழுதும் உயிரோடு இருப்பார்கள், நித்தியமாக. ஆனால் அவர்கள் ஒருபோதும் உயிரோடு இருக்கவில்லை, அவர்கள் எப்பொழுதும் மரித்திருக்கிறார்கள். ஓ, அவர்கள் மெருகேற்றப்பட்டு இதை அதை அல்லது மற்றதை விசுவாசிக்க கூடும். இயேசு மாயக்காரரே என்று அவர்களிடத்தில் அந்நாளில் ஆசாரியனிடத்தில் கூறினார். இருதயத்தின் நிறைவினால் வாய்ப்பேசும் என்று இருக்கும் போது நீங்கள் எப்படி நன்மையானவர்களை கூற முடியும்? என்னை நல்லவர், நல்ல ரபி, நல்ல போதகர் என்று அழைக்கிறீர்களா? அவர்களுடைய இருதயத்தில் என்ன இருந்தது என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர்களுடைய இருதயத்தில் என்ன இருந்தது என்பதை அவரால் அறிந்து கொள்ள முடிந்தது. அவர் வார்த்தையாயிருந்தார். வேதம் தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதா இருக்கிறது, இருதயத்துடைய நினைவுகளை வகையறுக்கிறதா இருக்கிறது என்று கூறியுள்ளது. எப்பொழுது இந்த சோதோமின் அடையாளம் மாம்ச பிரகாரமாக திரும்ப வந்துள்ளது, ஒவ்வொரு காரியமும் இயற்கையில் இருக்க வேண்டிய விதத்தில் சரியாக அமைந்திருந்தால், அப்படி இருக்கும் போது ஒரே நேரத்தில் ஆவிக்குரிய பிரகாரமான காரியம் இங்கே இல்லை என்றால் அதை எப்படி உங்களுடைய சிந்தையிலிருந்து தள்ளிவிட முடியும்? இரண்டு அமைப்புகளும் காட்சியில் உள்ளன. ஆம், இயற்கையானது சரியானது என்று எல்லோரும் ஒப்புக்கொள்ளுகிறார்கள். ஆனாலோ ஆவிக்குரிய பிரகாரமான அவர்கள் அதை விசுவாசிக்க விரும்புகிறதில்லை. ஏனென்றால் அது அவருடைய உபதேசத்தில் குறுக்கிடுகிறது. லூக்கா 17 அதிகாரம் அடையாளமாய் உள்ளது. லூக்கா 17 அதிகாரம் இயேசு கூறிய அடையாளமாய் உள்ளது. அதாவது கடைசி நாட்களில் தேசங்களும் சபைகளும் ஜனங்களும் சோதோமில் இருந்ததை போன்றே இருப்பார்கள். புறஜாதி உலகத்தில் சோதோம் எரிக்கப்படுவதற்கு சற்று முன்பு அங்கே ஆபிரகாமை போன்ற ஒரு குழு இருக்கும். இயேசு சோதோமின் நாட்களில் நடந்தது போல என்று கூறின போது திரும்பிச் சென்று சோதோமில் என்ன நடந்தது என்பதை பாருங்கள். நாம் வாசித்த அதே வேதாகமத்தை அவரும் வாசித்தார். இப்பொழுது திரும்பிச் சென்று அது என்னவென்று பாருங்கள். இதோ ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட குழு அழைக்கப்பட்டு ஆபிரகாமின் குழு. அவர்கள் ஒரு வாக்குத்தம் பண்ணப்பட்ட குமாரனை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தனர். சோதோமியர்கள் அதை குறித்து ஒன்றுமே நம்பவில்லை. சோதோமில் இருந்த வெதுவெதுப்பான சபை அங்கத்தினர்கள் இருந்தனர். அந்த மூன்று தூதர்கள் அவர்கள் ஒவ்வொருவரிடமும் வருவதை பாருங்கள். அவர்கள் என்ன அடையாளங்களை காண்பித்தார்கள் என்பதை கவனியுங்கள். அப்பொழுது நாம் என்ன அடையாளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் காண்பீர்கள். இப்பொழுது அதுவே அடையாளமாயிருக்கும். அடையாளத்தின் சத்தம் மல்கியா 4, பிதாக்களின் அப்போஸ்தல விசுவாசத்திற்கு ஜனங்களை திரும்ப அளிப்பதாக இருக்கும். சரியாக வேதவாக்கியத்தின்படி அங்கே அடையாளம் உண்டு, அங்கே சத்தம் உண்டு. பார்த்தீர்களா? அந்த அடையாளம் சோதோமில் இருந்தது என்பதற்கு அடையாளமாய் உள்ளது. தேவன் மானிட வர்க்கத்தில் வெளிப்பட்டார். அப்பொழுது அவர், உன் மனைவி சாராள் எங்கே என்று கேட்டார். அவள் உனக்கு பின்னால் உள்ள கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். நான் உனக்கு வாக்குத்தம் செய்த காலத்தின்படியே நான் உன்னை சந்திக்கப் போகிறேன் என்றார். அவர் கூறினார், சாராள் பின்னால், அவருக்கு பின்னால் நான் ஒரு வயதான பெண்மணியாயும் அவர் ஒரு வயதான மனிதனாயும் இருக்க அது எப்படி இருக்க முடியும்? அங்குள்ள என் கணவரை போல ஒரு வயோதிக மனிதன் என்று கூறி எங்களோடு அப்படிப்பட்ட ஒன்றுமில்லை என்றால் அது அவ்வாறு இருக்க முடியாது என்றாள். அதற்கு அவர், சாராள் ஏன் அதை சந்தேகித்து இவைகள் எப்படி சம்பவிக்க கூடும் என்று தன் இருதயத்தில் கூறினாள் என்றார். அது மீண்டும் திரும்ப வரும் என்று இயேசு கூறினார். எப்பொழுது ஆபிரகாம் அந்த மனிதனை எலோகிம் என்று அழைத்தார். தேவன், அவர் தேவனாய் இருந்திருக்க வேண்டும். ஏன்? அவரால் சிந்தனைகளை வகையிருக்க முடிந்தது. அவர் சரியான நேரத்தில் இருந்தார். மற்றொரு நபர் அல்ல, அதே நபர் சபைக்குள் திரும்பி வந்து அதே காரியத்தை செய்வார். அதுவே அடையாளமாக இருக்கும். அப்பொழுது அந்த சத்தம் அவர்களை வார்த்தைக்கு திரும்ப அழைத்து பிள்ளைகளுடைய விசுவாசத்தை பிதாக்களுக்கு திரும்ப அளிக்கும். அங்கே அடையாளமும் சத்தமும் உள்ளது. அடையாளங்கள் வழக்கமாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன, ஆனால் சத்தம் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அவர்கள் சத்தத்தை விரும்புகிறதில்லை, ஆனால் அவர்கள் அடையாளத்தை எடுத்துக் கொள்வார்கள். வழக்கமாக அவர்கள் அதை எடுத்துக் கொள்வார்கள். அவர்கள் அந்த அடையாளத்தை விரும்புகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அதை பார்க்க விரும்புகிறார்கள். அவர்களை மகிழ்விக்கிறது. ஆனால் சத்தம், அவர்கள் அதை செய்ய விரும்பவில்லை. எப்பொழுது அந்த சத்தத்தை நினைவு கூறுங்கள், மீண்டும் வார்த்தைக்கு திரும்புங்கள். இயேசுவின் மேசியாவின் அடையாளம் ஏசாயா 35 அதிகாரத்தின்படி முடவன் மானை போல குதிப்பார் மற்றும் இவையாவும். அது அற்புதமாக இருந்தது. ஓ, அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டனர். அது நன்றாக இருந்தது. அவர்கள் அதை விசுவாசித்தனர். அவர்கள் அந்த அடையாளத்தை விசுவாசித்தனர். ரவி, என் சபைக்கு வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பை அளிப்போம். நிச்சயமாக நாங்களும் விசுவாசிக்கிறோம். நீர் அற்புதமானவர். நீர் தான் ரவி. நீர் அந்த வாலிப தீர்க்க தரிசி. உள்ளே வாருங்கள், எல்லா விதமான ஒத்துழைப்பும். அந்த அடையாளம் அற்புதமானது. ஆனால் அந்த சத்தம் பேசுகிற போது நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று உரைத்தது. ஓ என்னே, அவர்களால் அதை விசுவாசிக்க முடியவில்லை. நீ உன்னை தேவனாக்கிக் கொள்கிறாய். அவர்கள் அந்த சத்தத்தை விரும்பவில்லை. அவர்கள் அந்த அடையாளத்தை விரும்பினர். அது மேசியாவின் அடையாளம் என்று அவர்கள் ஒப்புக்கொண்டனர். ஆனால் அந்த சத்தத்தை அவர்கள் விரும்பவில்லை. நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். அவர்களோ, அவர் பெயர் செபுல் என்றனர். அவர், நீங்கள் பாம்புகளின் சந்ததி என்றார். ஓ, அவர்கள் அந்த சத்தத்தை வெறுத்தனர். அவர்கள் என்ன செய்தனர்? அவர்கள் அந்த சத்தத்தை அவர்கள் மத்தியிலிருந்து வெளியேற்றினர். அவர்கள் அவரை வெளியே தள்ளினர். இயேசு வீட்டின் எஜமானையே அவர்கள் பெயல் செபுல் என்று அழைத்தால் அவருடைய சீஷர்களை அவர்கள் அழைப்பது எவ்வளவு நிச்சயம் என்று கூறினார். வெளிப்படுத்துகிற விசேஷ 3 அதிகாரத்தில் லவோதிக்கேயா சபையின் காலத்தில் இருந்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இது லவோதிக்கேயா, சோதோமின் அடையாளம் வரப்போகிறது. சத்தம் இந்த கோட்பாடுகளில் இருந்தும் ஸ்தாபனங்களில் இருந்தும் விலகி வார்த்தைக்கு திரும்புங்கள், வார்த்தைக்கு திரும்புங்கள். வெளிப்படுத்துகிற விசேஷ 3 அதிகாரத்தின்படி அது வந்தபோது அப்பொழுது இருந்தது போலவே அவர் சபையிலிருந்து வெளியே தள்ளப்பட்டார். அடையாளம் சரிதான், ஆனால் சத்தமோ சரியில்லை. அவர்கள் அந்த சத்தத்தோடு எந்த காரியத்தையும் செய்ய விரும்புகிறதில்லை. இல்லை, இல்லை, சத்தம். ஆனால் மோசே கூறினார், அவர்கள் விரும்பவில்லை என்றால் தேவன் மோசேயிடம், அவர்கள் முதலாம் அடையாளத்தின் முதல் சத்தத்தை நம்பாமல் இருப்பார்களானால் இரண்டாம் சத்தத்தின்படி அவர்களை நம்ப செய்ய முயற்சி செய். அவர்கள் அதை செய்யவில்லை என்றால் அப்பொழுது போய் கொஞ்சம் தண்ணீரை கொண்டு வந்து அதை தரையிலே ஊற்று என்றார். அதுவே அதை தீர்த்து வைக்கிறது. அவ்வளவுதான். இயேசு கூறினது போல வேறு வார்த்தைகளில் கூறினால், உங்களுடைய கால்களில் உள்ள தூசியை கழுவுங்கள், மேலும் ஆற்றிலிருந்து கொஞ்சம் தண்ணீரை கொண்டு வந்து அதை தரையிலே ஊற்றி ரத்தமாக்கி அந்த ரத்தத்தில் தான் அவள் நனையப் போகிறாள் என்பதை காண்பி என்றார். எனவே அது சரியாக அப்படி இருந்தது. அவர்கள் அந்த அடையாளத்தை விசுவாசிக்கவில்லை என்றால் அப்பொழுது 3 அடையாளம் உண்மையாகவே அதை நிறைவேற்றியது. எல்லா ஊழியங்களும் தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்டிருந்தால் அவைகளுக்கு 3 அடையாளங்கள் உண்டு. இயேசுக்கு 3 அடையாளங்கள் இருந்தன. மோசே 3 அடையாளங்களை உடையவனாயிருந்தான். நோவா 3 அடையாளங்களை உடையவனாயிருந்தான். எலியாவுக்கு 3 அடையாளங்கள் இருந்தன. ஒவ்வொரு காரியமும் 3 அடையாளங்களில் வருகிறது. கவனியுங்கள் நண்பர்களே, கவனியுங்கள். இப்பொழுது சற்று தாமதமாகிக் கொண்டிருக்கிறது. நான் ஓ என்ன காலதாமதமாகி விட்டதை நான் அறியேன். கால் மணி நேரம் கழித்திருக்கிறது. லூக்காவின் சோதோமின் அடையாளத்தை உங்களால் விசுவாசிக்க முடிந்தால் பாருங்கள், அவர் அதை வாக்குத்தத்தம் செய்துள்ளார். நீங்கள் சோதோமின் அடையாளத்தை விசுவாசிக்கிறீர்கள். வார்த்தைக்கு திரும்பும்படியாக அந்த அடையாளத்தை பின்தொடரும் மல்கியா சத்தத்தை ஏன் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? வேதம் அவர்ணமாய் கூறுகிறது, நீங்கள் அதை கண்டு அடையாளத்தின் சத்தத்துக்கு செபி கொடுங்கள். வரப்போகும் கோபாக்கினைக்கு தப்பி ஓடுங்கள். நான் யூபிசி அசம்பிளி சாப்பிட்டார் மெத்தோடிஸ்ட் பேப்டிஸ்ட் பிரெஸ்பிடேரியன் சபையை சேர்ந்தவர், எனக்கு உள்ளே செல்ல உரிமை உண்டு என்று நினைக்க வேண்டாம். தேவன் இந்த கல்லூரியினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். வார்த்தைக்கு திரும்புங்கள். உங்களுடைய உலக பிரகாரமான கொள்கைகளில் இருந்தும் உங்களுடைய ஸ்தாபன முறைகளில் இருந்தும் மற்ற காரியங்களில் இருந்தும் பின்வாங்கி போங்கள். தேவன் அவர்களை பூமியிலிருந்து அழித்து போடுவார். அவரவர்களை மறதியின் கடலின் ஆழத்தில் மூழ்கடித்து அவர் இஸ்ரவேலரை ஒரு தேசத்திலிருந்து வெளியே மற்றொரு தேசத்திற்கு அழைத்த போது அவர் எகிப்திற்கு செய்தது போல அவர் சபையிலிருந்து மனவாட்டியை அழைக்கும் போது அவள் உபத்திரமணியினூடாக சென்று பூமியின் மேல் அவளுடைய ரத்தத்தை நினைத்து விடுவாள். வரப்போகும் கோபாக்கினை சமீபமாயிருக்கிறபடியால் அதற்கு தப்பித்துக் கொள்ளுங்கள். இவை எல்லாமே நீங்கள் இந்த காரியங்களை காண முடியாது. அவைகளை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. அவைகளை வாசிக்கவும் அதை குறித்து பேசவும் மாத்திரமே நான் பொறுப்பாளியாயிருக்கிறேன். உங்களை பொறுத்தது. நீங்கள் அடையாளத்தை விசுவாசிக்க முடியும். அதன் பின்னர் அந்த அடையாளத்தை பின்தொடரும் சத்தத்தையும் விசுவாசியுங்கள். ஓ என்னே, பாருங்கள், மோசே இப்பொழுது வெளியே செல்வதற்கு முன்னடையாளமாயிருக்கிறான். பிதாக்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த ஒரு வாக்குதத்தை குறித்து அவன் அந்த ஜனங்களுக்கு கூற வேண்டியதாயிருந்தான். அவர்களுடைய பிதாக்களுக்கு நான் அளித்த வாக்குதத்தை நான் நினைவு கூறுகிறேன். இப்பொழுது மோசே என்ன செய்ய வேண்டும்? பிதாக்கள் கூறினதற்கு ஜனங்களின் இருதயங்களை திருப்புவதற்காகவே மோசே அப்பொழுது இருந்தது போல மல்கியா 4 ஜனங்களை பிதாக்களின் விசுவாசத்திற்கு திருப்பும்படி செய்ய வேண்டும். இந்த எல்லா ஸ்தாபனங்களின் முறைகேடுகளும் என்ன மற்றவைகளும் வார்த்தைக்கு திரும்புங்கள். நான் உங்களை அறிவேன். அநேக ஜனங்கள் அதை செய்ய விரும்புகிறார்கள். நான் உங்களை இங்கே திட்டிக் கொண்டிருக்கவில்லை. இந்த ஒளிநடாக்கள் உலகம் முழுவதும் செல்கின்றன. பாருங்கள், எங்கும் செல்கின்றன. நான் உங்களை திட்டிக் கொண்டிருக்கவில்லை. ஆனால் அது யாராயிருந்தாலும் அது எங்கிருந்தாலும் நான் அவர்களை திட்டிக் கொண்டிருக்கிறேன். நான் ஒரு விதையை விதைக்கிறவன். எனக்கு செய்ய தெரிந்ததெல்லாம் அவ்வளவுதான். நீங்கள் தான் தீர்மானம் எடுக்க வேண்டும். சரங்களே, வரப்போகும் கோபாக்களுக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பெந்தேகோத்தினராய் இருக்கிறபடியால் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்காதீர்கள். உங்களுடைய தாயார் ஒரு அருமையான பரிசுத்தமாக்கப்பட்ட மெத்தோடிஸ்ட் அல்லது உங்களுடைய தந்தையார் ஒரு நல்ல சத்தமிடும் பேப்டிஸ்டாக இருந்தபடியால் என்று எண்ண வேண்டாம். அது உங்களுக்கு ஏதோ காரியத்தையும் செய்ய போகிறது என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். நீங்கள் அவர்கள் கட்டின சபையை அல்லது நீங்கள் இப்பொழுது கட்டிக்கொண்டிருக்கிற சபையை சேர்ந்தவர்கள் என்பதனால் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். பெந்தேகோத்தினராகிய நீங்கள் அந்நிய பாஷைகளில் பேசி ஆவியில் நடனமாடினீர்கள். 40 ஆண்டுகளுக்கு முன்னர் மாடிகளில் மேலும் கீழும் ஓடினீர்கள் என்பதனால் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் சுகமளிக்கும் கூட்டங்கள் முதலியவற்றை நடத்தி உள்ளீர்கள் என்பதற்காக என்று எண்ண வேண்டாம். தேவன் ரூபகாரப்படுத்தியிருக்கிற ஒரு அக்கினி ஸ்தம்பம் என்னும் அந்த அடையாளத்தை காண தவறாதீர்கள். அதற்கு பின்னால் உள்ள சத்தம் தேவனிடை திரும்புவதற்கு அது உங்களை கடந்து செல்ல அனுமதிக்க வேண்டாம். ஒரு அடையாளமும் ஒரு சத்தமும் உண்டு. ஒரு மனிதன் ஒரு அடையாளத்தோடு எழும்பும் போது அதே பண்டைய பாரம்பரியத்தோடு ஏதோ காரியம் தவறாய் உள்ளது. அது தேவனிடத்திலிருந்து வருகிறது அல்ல. ஓ என்னே, எப்பொழுது அவருடைய பாதைகளை சபைப்படுத்துங்கள். எப்பொழுது நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் குருடாயும் சிதறண்டும் போனவர்களே, உங்களுடைய சொந்த இடத்துக்கு திரும்புங்கள். வேதம் பாடலாசிரியர் கூறினார், நாடுகள் உடைந்து கொண்டிருக்கின்றன, இஸ்ரவேல் விழித்தெழுந்து கொண்டிருக்கிறது. வேதம் முன்னுரைத்த அடையாளங்கள், புறஜாதி நாட்கள் எண்ணப்பட்டு திகில்கள் சூழ்ந்துள்ளன. ஓ சிதறடிக்கப்பட்டவர்களே, உங்களுடைய சொந்த இடத்திற்கு திரும்பி வாருங்கள். திரும்பி வாருங்கள், திரும்பி வாருங்கள். தீர்க்கதரிசியோ சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் என்றார். சூரியன் முற்றிலுமாக மறைவதற்கு முன்பு அது வெளிச்சமாக இருக்கும். வெளிச்சம் இருக்கும் போது ஒளியில் நடந்து செல்லுங்கள். கொஞ்ச காலத்திலே உலக ஆலோசனை சங்கம் உங்களை பிடித்துக் கொள்ளும். அப்பொழுது வெளிச்சத்திற்கு வழியே இல்லை. நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. பரலோக பிதாவே, அது இப்பொழுது உம்முடைய கரங்களில் உள்ளது. நான் விதையை விதைத்தேன், அவைகள் எங்கே விழுந்தன என்று எனக்கு தெரியாது. அவர்கள் எங்கிருந்தாலும் நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் தங்களுடைய ஸ்தானத்தை கண்டுபிடித்து கற்கள் நிறைந்த இடங்களை எல்லாம் அகற்றி போட்டு ஆழமான வேர்களையும் அகற்றி போட்டு அது இருந்த விதமாகவே எல்லா ஒட்டு அவிசுவாசத்தையும் வழியிலிருந்து அகற்றிவிடும். பிதாவே, இதை அருளும். நாங்கள் இதை இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மண்டை சமர்ப்பிக்கிறோம். ஆமென். உங்களுடைய தலைகள் வணங்கியிருப்பதோடும் உங்களுடைய கண்களும் மூடியிருப்பதோடும் இருங்கள். நாளை இரவு ஒரு விருந்து உள்ளது நகரத்தின் பாவிகளிடம். கர்த்தருக்கு சித்தமானால் நான் அவர்களிடத்தில் பேச வேண்டும். நான் இப்பொழுது கலப்படமான ஒரு சபையோரிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் இதை பிரசங்கிக்க துணிய மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் அது அவர்களை முன்பை காட்டிலும் குருடாக்கும். ஆனால் இன்றிரவு நீங்கள் அந்த அடையாளத்தை கண்டீர்கள் என்று விசுவாசித்து நீங்கள் விசுவாசித்தால் உங்களால் அந்த சத்தத்தை கேட்க முடியுமா? அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை தம்முடைய பரிபூர்ணத்தில் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துவீர்களா? ஒவ்வொரு தலையும் இப்பொழுது வணங்கி ஒவ்வொரு கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். உங்களுடைய கரத்தை உயர்த்தி சகோதரன் பிரணாம், நீங்கள் ஜெபிக்கையில் என நினைவு கூறுங்கள் என்று கூறுங்கள். அதை செய்ய நான் மகிழ்ச்சி அடைவேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய பரலோக பிதாவே, விசுவாசித்தவர்கள் யாவரும் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று வேதம் உரைத்துள்ளது. கர்த்தாவே தங்களுடைய கரங்களை உயர்த்திய இந்த ஜனங்கள் அவர்களது விசுவாசம் கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் கிறிஸ்தவ ஞானஸ்தானத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கவில்லை. அவர்கள் அதை செய்கிற சபையை கண்டறிந்து ஞானஸ்தானம் பெறுவார்களாக. கர்த்தாவே அதை அருளும். அவர்கள் தண்ணீரினால் மாத்திரம் ஞானஸ்தானம் பண்ணப்படாமல் உட்புறத்தில் ஏதோ ஒன்று சம்பவித்துள்ளது என்பதற்கு அது ஒரு புறம்பான அடையாளம். வேதம் ஒரே விசுவாசம், ஒரே கர்த்தர், ஒரே ஞானஸ்தானம் என்று கூறியுள்ளது. அந்த ஞானஸ்தானம் ஆவிக்குரிய ஞானஸ்தானம். சரீரம் கழுவப்படுகிறது, அது வெறுமனே ஒரு எடுத்துக்காட்டாய் அல்லது உட்புறத்தில் ஏதோ காரியம் சம்பவித்துள்ளது என்பதற்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பதாய் உள்ளது. ஆனால் அந்த ஆத்மா பரிசுத்தாவியினால் ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டும். அதுவே நித்தியமானது. அந்த மானிட சுவாபத்திற்குள்ளாக வந்து அதை ஒரு விசுவாசியாக ஆக்குவதற்காக அதை சுற்றிலும் மாற்றுகிறது. அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நான் அவர்களை இப்போது செய்தியின் வெற்றி சின்னங்களாகவும் கிறிஸ்துவின் கிருபையாகவும் இருக்கும்படிக்கு அவர்களுக்கு கட்டளையிடுகிறேன். அவருடைய நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், ஆமேன். எப்பொழுது உங்களுடைய தலைகளை பயபக்தியாய் வணங்கியிருப்பதோடு எனக்கு 7 நிமிடங்களே உள்ளன. என்னால் சரியான நேரத்திற்கு வெளியே செல்ல முடியவில்லை. என்னால் அவ்வளவு நேரத்தில் ஜெப வரிசையை வைத்திருக்க முடியாது. நீங்கள் இருக்கும் இடத்திலேயே உங்களை உட்காரும்படி நான் கேட்டுக்கொள்ளப் போகிறேன். உங்களை தாமதப்படுத்தியதற்காக நான் வருந்துகிறேன். நாம் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். சிறங்களாகி நீங்கள் இங்குள்ள உங்களில் சிலர் ஜெப அட்டைகளை வைத்துள்ளீர்கள். கவலைப்படாதீர்கள், நாங்கள் உங்களை அழைப்போம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது நமக்கு வெளிப்படுத்துவாரா என்று நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் அவரில் விசுவாசம் கொண்டு இதுவே அடையாளம் என்று நீங்கள் விசுவாசித்தால் நலமாயிருக்கும். நினைவிருக்கட்டும், தூதன் அவர் ஒரு மனிதனாக இருந்தார். அவர் ஆபிரகாமுக்கு முன்பாக புசித்தார், குடித்தார். அதே சமயத்தில் அவரால் கூடாரத்தில் இருந்த சாராளை அவளுடைய இருதயத்தில் இருந்த சிந்தனைகளை அவரால் பகுத்தறிய முடிந்தது. அதுவே அடையாளமாயிருந்தது. அவர் வார்த்தையாயிருந்தார். எப்பொழுது வார்த்தை நம்மிடம் மாத்திரம் வர முடிந்தால் அப்பொழுதும் கூட அவர் அதே காரியத்தை செய்வதாக வாக்கு பண்ணினார். இப்பொழுது அங்கே கூட்டத்தில் உள்ள உங்களிடத்தில் செபாட்டைகள் இல்லாதவர்கள் நீங்கள் அந்த வரிசையில் இருக்க போவதில்லை என்பது உங்களுக்கு தெரியும். கர்த்தனுக்கு காண்பித்தால் ஒழிய எது எது என்று என்னால் பகுத்தறிய முடியாது. தேவன் நிச்சயமாகவே வியாதியஸ்தரை சுகப்படுத்துகிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். ஒரு சில நிமிடங்கள் நீங்கள் இப்பொழுது விசுவாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்படியே ஜெபியுங்கள். கர்த்தராகிய இயேசுவே, அந்த மனிதன் பேசுகிற ஒரு மனிதன் என்பதை நான் அறிவேன். ஆனால் அவர் அதை என்னிடத்தில் கூறினார். இன்றிரவு நமக்கு அதை நிரூபித்து, அதாவது பரிசுத்த ஆவி உலகத்தினால் கொல்ல முடியாது என்று நமக்கு சொல்லி இருக்கிறார். இயேசு மாம்சத்தில் இருந்தபோது அவர்களால் அவரை கொல்ல முடிந்தது. அவர்கள் அவரை கொலை செய்தனர். ஆனால் இப்பொழுது அவர் ஒரு மகிமையான நிலையில் உயிரோடு இருந்திருக்கிறார். அவர் இனி ஒருபோதும் கொல்லப்பட முடியாது. மேலும் அவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது. அதே சமயத்தில் நீங்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள், நித்திய ஜீவனுக்கு என்று நியமிக்கப்பட்டவர்கள், சபை மனவாற்றம், நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனென்றால் நான் முழு பரியந்தம் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருப்பேன். நான் செய்கிற காரியங்களை நீங்களும் செய்வீர்கள் என்றார். இந்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் அவர் அளித்துள்ளார். எப்பொழுது அவர் இங்கே பூமியில் இருந்த போது அவர் தேவன் அவருக்குள் இருந்தார் என்பதை நான் அறிவேன். அவர் தேவனாயிருந்தார். அவர் தேவனுடைய பரிபூர்ணமாயிருந்தார். அவர் தேவனுடைய வார்த்தை முழுவதும் வெளிப்படுத்தப்பட்டவராயிருந்தார். வேதாகமம் இன்னமும் தேவனால் வார்த்தையாயுள்ளது. இன்னும் சில வெளிப்பாடுகள் வெளிப்பட வேண்டியதாயுள்ளது. அவர் கடைசி நாட்களில் உலகம் சோதோமை போல ஆகும் போது மனுஷகுமாரன் வெளிப்படுவார் என்றார். சோதோமின் அடையாளம் திரும்ப வரும். அப்பொழுது சத்தம் ஜனங்களை, ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டுள்ளவர்களை திரும்ப அழைக்கும். அவர் இங்கிருந்த போது அவர் இங்கிருந்தார் என்பதை ஒருபோதும் அறியாத கோடிக்கணக்கான ஜனங்கள் பூமியில் இருந்தனர் என்பதை நாம் அறிவோம். அறிந்து கொள்ள எந்த காரணமும் இல்லை. பார்த்தீர்களா, அவர் அதை காண முன்குறிக்கப்பட்டிருந்தவர்களிடத்திற்கு வந்தார். எப்பொழுது நீங்கள் ஜெபியுங்கள், எப்பொழுது உண்மையாகவே அமைதியாயிருங்கள், நகர வேண்டாம். நீங்கள் எங்கிருந்தாலும், மாடியின் மேல் மாடிகளிலோ கீழ்தளங்களிலோ, நீங்கள் எங்கிருந்தாலும் அசையாமல் அப்படியே அமைதியாக அமர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தராகிய இயேசு வேதத்தில் எபிரேயர் 4 நீர் இப்பொழுது எங்களுடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கக்கூடிய பிரதான ஆசாரியராக இருக்கிறீர் என்று கூறுகிறது. நாங்கள் உம்மை பூமியில் காண்கிறோம். நீர் இங்கே பூமியில் இருந்த போது ஒரு சமயம் ஒரு சிறிய ஸ்திரீ உம்முடைய வஸ்திரத்தை தொட்டாள். நேர் திரும்பி, என்னை தொட்டது யார் என்று கேட்டு அவள் தன்னை மறைத்துக் கொண்டாள். ஆனால் அதே சமயத்தில் அவளுடைய விசுவாசம் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டது. இயேசு அவளிடத்தில் அவளுடைய உதரப்போக்கை குறித்து கூறி விசுவாசம் உன்னை ரட்சித்திருந்தது என்றார். இப்பொழுது அவர் அதே பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவராக இருப்பாரானால் நீங்கள் அவரை தொட்டால் அவர் அதே விதமாகவே செயல்பட வேண்டும். அப்பொழுது அது என்ன செய்கிறது? அவருடைய சத்தத்தை பேச பூமியில் மாட மாம்சம் இருக்க வேண்டும். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நண்பர்களே, அதை கடந்து செல்ல வழியே கிடையாது. அது வேத வாக்கியமாய் உள்ளது, அது சத்தியமாய் இருக்கிறது. அங்கே பின்னால் உள்ள ஊழியக்காரர்களாகிய நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? எப்பொழுது அங்கே வெளியே கர்த்தராகிய இயேசுவே, நான் உம்முடைய வஸ்திரத்தை தொடட்டும் என்று கூறி உண்மையான பயபக்தியோடு ஜெபியுங்கள். எனக்கு மிக அருகாமையில் உள்ள ஒருவர் 20 அடி அல்லது அதற்கு மேலானது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள். அங்கே எந்த ஒரு ஆத்மாவையும் எனக்கு தெரியாது. இங்கிரவு இங்கே முன்னால் அமர்ந்துள்ள பேட் டெய்லர் என்னுடைய நண்பர் ஒருவரை தவிர எனக்கு உண்மையிலேயே அமர்ந்திருக்கும் யாரையும் தெரிந்தவர்களாக என்னால் பார்க்கக்கூட முடியவில்லை. அங்கே ஜனங்கள் கட்டில்களிலும் படுக்கைகளிலும் உள்ளனர். நேற்றிரவு ஒரு படுக்கையில் இருந்து அவரை வெளிப்படுத்தினதை நாம் கண்டோம். அந்த மனிதன் எழுந்து நடந்து சென்றார். இன்றிரவு ஏன் உங்களால் முடியாதா? பாருங்கள், அப்படியே விசுவாசியுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது அவ்வளவுதான். அவருடைய பிரசன்னம் அதை செய்யும். இதோ அவர் இருக்கிறார். கடைசி நாட்களில் உங்களை எழுப்ப நீங்கள் அவருக்காக நிற்க வேண்டியதாய் உள்ளது. எப்பொழுது விசுவாசிக்கிற நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறபடியால் எப்பொழுது இந்த ஒரு வழியாக பாருங்கள். பேதுருவும் யோவானும் எங்களை நோக்கி பாருங்கள் என்று கூறினது போல அவர்கள் கவனமாக நோக்கி பார்த்தனர். அந்த மனிதன் ஏதோ ஒன்றை காண எதிர்பார்த்துக் கொண்டிருந்தான். அவன் வெள்ளியும் பொண்ணும் இரண்டத்தில் இல்லை, எப்பொழுது சுகமளித்தல் இரண்டத்தில் இல்லை, ஆனால் இரண்டத்தில் உள்ள தேவனிடத்திலிருந்து பெற்ற ஒரு வரத்தை நான் உங்களுக்கு அளிக்கிறேன். நீங்கள் அதை விசுவாசித்தால் தேவன் அதை கிரியை செய்வார். நீங்கள் அதை விசுவாசிக்கும்படி மாத்திரமே நான் கேட்டுக்கொள்கிறேன். இரண்டத்தில் உள்ளதை நான் உங்களுக்கு நீங்கள் அதை விசுவாசித்தால் தேவனதை கிரியை செய்வார். அதை முயற்சித்து பாருங்கள். இதோ அது இப்பொழுது உள்ளது. ஆமென். நான் அதை விரும்புகிறேன். இங்கே ஒரு பெண்மணி உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் ஒரு விதமாக பருமனாக இங்கே முனையில் அமர்ந்திருக்கிறாள். பெண்மணியே, உன்னிடம் ஒரு ஜபாட்டை இருக்கிறதா? ஒரு விதமாக பருமனாக உங்களிடம் ஒரு இங்கே நீங்கள் ஒரு ஜபாட்டையை வைத்திருக்கவில்லையா? ஆம், நீங்கள் ஒரு ஜபட்டை வைத்திருக்கவில்லையா? எப்படியாயிரும், நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்கு ஒரு ஜபட்டை தேவையில்லை. அந்த சத்தத்தில் ஒரு எதிர் சத்தம் உள்ளது. ஆகையால் தான் இந்த விதமான ஜனங்களை அழைப்பது கடினமாயுள்ளது. ஆனால் இப்பொழுது உங்களால் முடிந்த அளவு கூர்ந்து கவனிக்க முயற்சியுங்கள். எனக்கு உங்களை தெரியாது, உங்களிடம் ஜபட்டை இல்லை, எனவே நீங்கள் மேடையின் மேல் இருக்க மாட்டீர்கள். உங்களுடைய தொல்லை என்னவென்பதை தேவன் எனக்கு வெளிப்படுத்துவாரானால் என்ன? அந்த ஸ்திரீயின் தொல்லை என்னவா இருந்தது என்பதை அந்த ஸ்திரீக்கு அவர் வெளிப்படுத்துவது போல அது அதே காரியமாக இருக்கும் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களா? கிணச்சண்டையில் இருந்த ஸ்திரீயா சாரா, அவள் கூறியிருந்தவை என்ன? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அது சரியா இருக்கும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் ஒரு ரத்த சம்பந்தமான நோயினால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ரத்தத்தில் ஏதோ கோளாறு உள்ளது. அது உண்மையானால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். சரி, எப்பொழுது நீங்கள் அதை பெற்றிருக்கவில்லை, அது உங்கள் மேல் வெளிச்சத்தை திருப்புகிறது. இயேசு கிறிஸ்து உங்களை கனப்படுத்தி இருக்கிறார். இப்பொழுது நான் என்னுடைய ஜீவியத்தில் அந்த பெண்ணை ஒருபோதும் கண்டதே இல்லை. இப்பொழுது அது என்ன? அது ஆவியா இருக்க வேண்டும். எப்பொழுது பரிசேயர்கள் அது பிசாசு என்று நீங்கள் கூறலாம். பாருங்கள், நீங்கள் அவர்களுடைய பலனை பெற்றுக் கொள்ளலாம். நீங்கள் அது கிறிஸ்து என்று கூறினால் நீங்கள் கிறிஸ்துவின் பலனை பெற்றுக் கொள்கிறீர்கள். இந்த கடைசி நாளில் வார்த்தை அடையாளம் காட்டப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன். நான் அல்ல. இதோ இங்கே மற்றொரு சிறிய பெண்மணி இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் தன்னுடைய கால்களில் வீங்கி பருத்து வலிக்கிற நரம்புகளால் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கு சிக்கல்கள் உள்ளன. அவளுக்கு இருதய கோளாறு உள்ளது. அவள் ஒரு அன்பான ஒருவனுக்காக, அதாவது ஒரு சகோதரனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். அவள் இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறாள். அவள் தொடர்பில் இருக்கிறாள். அந்த சகோதரன் மிகவும் தீவிர மோசமாக இருக்கிறார். அது ஒரு சக்கர வியாதி. மேலும் அவருக்கு மற்றொரு நிழலும் கூட உண்டு. அவன் ஒரு பாவியாயிருக்கிறான். நீங்கள் அவருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது உண்மை. செல்வி வெல்சர், நீங்கள் உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசித்தால் தேவர் அவருக்காக அதை செய்வார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அதுதான் உங்களுடைய பெயர்கள். எப்பொழுது இயேசு சீமோனிடத்தில் உன் பெயர் சீமோன், நீ யோனாவின் குமாரன் என்று கூறினதை காட்டிலும் இது அதற்கு சரியாக இருக்கிறதா? விசுவாசமாயிருங்கள். அதை சந்தேகப்படாதீர்கள். அதை உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசியுங்கள். நீங்கள் அதை விசுவாசித்தால் தேவன் அதை நிறைவேற்றுவார். உங்களால் முடிந்தால். இதோ இங்கே ஒரு சிறு பெண்மணி இங்கே உட்கார்ந்து கொண்டு இங்கே என்னை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கு ஒரு விதமான சிவப்பான முடிவு. அவளுடைய தலைமுடியை பின்னால் இழுத்து கட்டியிருக்கிறாள். அந்த ஸ்திரீயின் மீது ஒரு விதமான மஞ்சள் கலந்த பச்சை நிறம் போன்ற ஒளி வட்டமிட்டுக் கொண்டிருப்பதை உங்களால் காண முடியவில்லையா? அது இப்போது சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை அவள் அறிவாள். ஏனென்றால் அவள் அதை உணர்கிறாள். அது அவளுக்கு மிகவும் நெருக்கமாக உள்ளது. அவளால் அதை உணராமல் இருக்க முடியாது. பெண்மணியே, அது உண்மை என்றால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். இதோ அவள் இருக்கிறாள். எப்பொழுது நான் உங்களுக்கு முற்றிலும் அந்நியனாய் இருக்கிறேன், உங்களை குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் நீங்கள் இங்கே உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தீர்கள். அது உண்மை. அது உண்மை என்றால் இந்த விதமாக உங்களுடைய கரத்தை அசைத்து காட்டுங்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இருந்தால், தேவனுடைய வலது வாரிசத்தில் வீற்றிருக்கிற ஒரு பிரதான ஆசாரியர், நான் இங்கே ஒரு வரத்தினால் நின்று கொண்டிருக்கிறேன். என்னை நானே வெளியே மானிட சிந்தனையின் காரணமாகவே சொந்தமாக சிந்திக்காமல் என்னுடைய சொந்த மனதையும் சிந்தனையையும் நிதானப்படுத்திக் கொள்வதே தேவன் உள்ளே அசைவான ஒரு வழியாகும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? என்னை, நான் உங்களை அறியேன் என்று தேவன் அறிவார். நீங்களும் அதையே அறிவீர்கள். ஆகையால் தேவன் உங்களுடைய தொலை அல்லது நீங்கள் காத்திருக்கும் ஏதோ ஒன்றை எனக்கு வெளிப்படுத்துவாரானால், தேவையாயிருந்தால் அல்லது அதற்கு மேலான ஏதோ ஒரு காரியத்தை தேவனால் அதை செய்ய முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய முதுகில் உங்களுக்கு கோளாறு உள்ளது. அந்த ஒரு காரியத்திற்காகவே நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கண்களில் உங்களுக்கு கோளாறு ஏற்பட்டுள்ளது. தேவன் அவைகளை சுகப்படுத்தி அவைகளை குணமாக்குவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் யார் என்று தேவனால் என்னிடம் கூற முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? திருமதி ஹால்மேன் அவர்களே, நீங்கள் உங்களுடைய முழு இதயத்தோடு இப்பொழுது விசுவாசியுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டதை பெற்றுக் கொள்ள முடியும். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இங்கே ஒரு வயோதிக ஸ்திரி அங்கே அவளுக்கு பின்னால் சற்று தூரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அவளும் கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கு சர்க்கரை வியாதி உள்ளது. அவள் இதை தவறவிட மாட்டாள் என்று நான் நம்புகிறேன். அது அவளுக்கு மேல் உள்ளது. அவள் சிறிது வயோதிகமாக இருக்கிறாள். ஒரு நிமிடம், இப்பொழுது கர்த்தருக்கு உதவி செய்வாராக. அங்கே அவள் அதை பிடித்தாள். சரி, அவள் தொடர்பு கொண்டிருந்த போது நான் பார்த்தேன். அவள் இங்கிருந்து வரவில்லை. அவள் லூசியானாவை சேர்ந்தவள். அவளுடைய பட்டினம் லூசியானாவில் உள்ள சிங்கர் என்று அழைக்கப்பட்ட ஒரு இடம். அவள் சர்க்கரை நோயினால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறாள். அவளுடைய பெயர் திருமதி டாயில். அது உண்மையானால் உங்களுடைய கருத்தை உயர்த்துங்கள். சரி, நான் அவளுக்கு முற்றிலும் ஒரு அண்ணியாக இருக்கிறேன். என் ஜீவியத்தில் அவளை ஒருபோதும் கண்டதே இல்லை. ஆனால் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை குறித்த எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். சிங்கர் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு இடத்தில் இருந்து, அதே பட்டணத்தில் இருந்து வந்த ஒரு பெண்மணி அங்கே பின்னால் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவள் உயர் ரத்த அழுத்தத்தினால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறாள். அவளுடைய பெயர் கிளார்க். திருமதி கிளார்க், நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? சரி, நீங்கள் கேட்டுக்கொண்டதை பெற்றுக் கொள்ள முடியும். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அதுதான் அடையாளம். சத்தத்திற்கு செவி கொடுங்கள். மனம் திரும்பி உங்களால் முடிந்த அளவு துரிதமாக தேவனிடம் திரும்புங்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையில் இங்கே இருக்கிறார். ஒரு பொல்லாத உபச்சார சந்ததி ஜனங்களின் மத்தியில் ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவின் அடையாளத்தை பெற்றுக் கொள்கிறது. அவர் என்னோடு மாத்திரம் அதை செய்ய முடியாது. அது நீங்களாகவும் கூட இருக்க வேண்டும். பாருங்கள், அந்த ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட வேண்டியதாயிருந்தது. நீங்கள் அவருடைய வஸ்திரத்தை தொட வேண்டியதாயிருந்தது. நாம் வெறும் கருவிகளாயிருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? எப்பொழுது நீங்கள் விசுவாசித்தால், அதை விசுவாசிக்கிற எத்தனை பேர் இந்த விதமாக உங்களுடைய கரங்களை உயர்த்தி நான் அதை உண்மையாகவே விசுவாசிக்கிறேன் என்று கூறுவீர்கள்? எப்பொழுது நீங்கள் அதை விசுவாசித்தால், இயேசு இதை கூறினார், விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். வியாதியஸ்தர் மேல் கையிலே வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுத்தமாவார்கள். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? எப்பொழுது காலதாமதமாகிவிட்டது, நமக்கு நேரம் இல்லை. இப்பொழுது 10:25 உள்ளன. அப்படியானால் நீங்கள் உங்களுடைய கரங்களை ஒருவர் மீது ஒருவர் வைப்பீர்களா? இப்பொழுது நான் உங்களுக்கு கூறுகிறபடி அப்படியே செய்யுங்கள். உங்களுடைய கரங்களை ஒருவர் மீது ஒருவர் வையுங்கள். இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். மாடியிலும் நீங்கள் இருக்கும் எல்லா இடங்களிலும் இப்பொழுது உங்களுக்கு தெரியும். இப்போது எதையும் போலவே வேதவாக்கியம் பிரசங்கிக்கப்பட்டு கட்டிடம் முழுவதிலும் தெளிவாக அடையாளம் காட்டப்பட்டது. நான் இப்பொழுது மற்றொன்றையும் காண்கிறேன். பார்த்தீர்களா? இங்குள்ள மற்றொருவர் சுரப்பி கோளாரோடும் காசநோயோடு உள்ள ஒரு பெண்மணியும் இருக்கிறாள். அது இப்பொழுது எங்கும் காணப்படுகிறது. ஆனால் அது உங்களை பலவீனப்படுத்துகிறது. என்ன வித்தியாசம்? இன்னும் என்ன? நீங்கள் 50 காண்கிறீர்கள். சில சமயங்களில் அது உள்ளது. நீங்கள் அடுத்த முறை 70 என்பதை காண விரும்புகிறீர்கள். இயேசு ஒரு சமயம் சீகாரிலே அதை செய்தார். முழு நகரமும் அவர் மேல் விசுவாசம் கொண்டிருந்தது. அவர்கள் மேசியாவுக்காக காத்துக் கொண்டிருந்தனர். மேசியா இங்கே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளின் மேசியா. மேசியா தம்முடைய வாக்குத்தத்தின் வார்த்தை ரூபகாரப்படுத்தப்பட செய்கிறார். எப்பொழுது நீங்கள் விசுவாசிகளாக இருந்தால், நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய கரங்களை ஒருவர் மீது ஒருவர் வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பொழுது நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டாம். நீங்கள் அந்த நபருக்காக ஜெபியுங்கள். அவர்கள் உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறார்கள். இப்பொழுது கடைசி நாட்களில் இதை வாக்குத்தம் செய்த அதே வார்த்தை. நினைவிருக்கட்டும், இயேசு விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும் என்றார். அந்த சுகமளித்தல், திரும்பி வருதல், அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டுள்ள சத்தமாய் உள்ளது. அவர்கள் ஒரு அடையாளமாக வியாதியஸ்தர் மேல் கைகளை வைக்கிறார்கள். அல்லேலூயா! கர்த்தரை குணமாக்கி விட்டார் என்ற சத்தம் உள்ளது. இப்பொழுது இந்த அடையாளங்கள் ஒரு சத்தத்துடன் வந்தால், அந்த அடையாளம் நீங்கள் ஒரு விசுவாசியா இருந்தால் அது உடன் வரும். அந்த சத்தம் அந்த அடையாளத்தோடு வரும். நான் உங்களுக்கு இந்த அடையாளத்தை கொடுத்தால் அது தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று நான் உங்களுக்கு கூறினது. தேவன் அதை இந்நாளில் வாக்குத்தம் செய்துள்ளார். ஒரு நாத்திகரை தவிர வேறொருவரும் அதை விசுவாசிக்காமல் இருக்க முடியாதபடிக்கு முழுமையாக விளக்கப்பட்டுள்ளது. பார்த்தீர்களா? அதன் பின்னர் தேவன் திரும்பி அதை அவனமாக ஆக்க அதை உறுதிப்படுத்தினார். எப்பொழுது அவர் இங்கே இருக்கிறார்? எப்பொழுது ஒவ்வொருவரும் உங்களுடைய சொந்த சபையில் நீங்கள் ஜெபிக்கும் விதத்தில் அது உங்களுக்காக இருந்தால் சத்தமாக, அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய கரங்களை வைத்துள்ள நபருக்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது மேலே நோக்கி பாருங்கள். மேசியாவின் பிரசன்னத்தில் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஒருவர் 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்னும் உயிரோடு இருக்கையில் நாம் எப்படி ஆவியில் உணர்ச்சியற்றவர்களாக இருக்க முடியும்? அது இந்த தேசத்தையே தீக்கரையாக்க வேண்டும். அது பியூமாண்டை ரட்டுடுத்தி சாம்பலில் மனம் திரும்ப செய்ய வேண்டும். ஆனால் அது அதை செய்யுமா? இல்லை. ஆனால் அவரை தேடி அவர் அதை செய்வார் என்றும் அவருடைய வார்த்தையை காத்துக் கொள்வார் என்றும் விசுவாசிக்கிற நீங்கள் எப்பொழுது இது உங்களுக்கு தான் வாக்குத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் இங்கிருந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுடைய கரங்களை யாரோ ஒருவர் மீது வைத்து ஜெபியுங்கள். கர்த்தராகிய இயேசுவே, போதுமான அளவு கூறப்பட்டுள்ளது, போதுமான அளவு செய்யப்பட்டிருக்கிறது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேசியா தேவனுடைய கிறிஸ்து தெய்வீக பிரசனத்தில் இருக்கிறார். நாங்கள் அவரை உணர்கிறோம், நாங்கள் அவரை காண்கிறோம். கடைசி நாட்களில் அவர் இதை வாக்குத்தம் செய்தார் என்பதை நாங்கள் அறிவோம். சோதோமின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வெளிப்படும் போதும் அப்படியே நடக்கும். அப்பொழுது நாங்கள் அறிவோம். நாங்கள் ஆகாயத்தில் நெருப்பு அணுகுண்டுகளை காண்கிறோம். புழுக்கள் தின்ற நாடுகளை நாங்கள் காண்கிறோம். தேசங்கள் உடைந்து கொண்டிருக்கின்றன. இஸ்ரவேல் தாயகத்தில் இருப்பதை நாங்கள் காண்கிறோம். வாக்குத்தம் பண்ணப்பட்டிருந்த ஒவ்வொரு அடையாளமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அடுத்த காரியம், வாக்குத்தம் பண்ணப்பட்ட குமாரன் வருகையாக இருக்கிறது. ஓ நித்திய தேவனே, இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் எப்பொழுது இங்கிருக்கிற மகத்தான பரிசுத்த ஆவியானவர் அவர் இங்கிருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தி எந்த ஜனங்களின் ஜபத்தை கேளும், எந்த கிறிஸ்தவர்களுக்கு செவிகொடும். அதாவது நான் செல்லும் போது அவர்கள் சகோதரன் பிரணாமதி செய்தார் என்று கூற மாட்டார்கள். அவர்கள் அறியாத வேறு யாரோ ஒருவர் அவர்கள் மேல் கையில வைத்த போது அவர்கள் சுகமடைந்தனர். ஆனால் சத்தம் அதற்கு ஒரு அடையாளத்தை உடையதா இருந்தது என்று நீர் வாக்குத்தம் செய்திருக்கிறீர். இயேசுவின் நாமத்தில் நான் அவர்களை உம்மிடம் சமர்ப்பிக்கும் போது அவர்கள் சுகமடைவார்களாக.